මීළඟට ගරු ඒ.එල්.එම්. අතාවුලා මන්දතුමා ඔබතුමාට මිනිත්තු 9ක කාලයක් තියෙනවා.
මිනිත්තු 14ක් දාලා තිබුණා මට.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. ගරු රාසමාණික මන්දතුමා මුලසුනට පෙමිණෙත්.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாமதூர் சொல்லியலா ரசூல் கரீம். இன்று சுற்றாடல் துறை காணி தொடர்பான அமைச்சுக்களிலே அதற்கு தேவையான திருத்தங்களை செய்வதற்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இந்த கலந்துரையாடலில் நானும் பேசுவதற்கு கிடைத்ததையிற்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக உல்லாசத்துறை நமது நாட்டில் பெரிய பாரிய ஒரு நமது பொருளாதாரத்திலே மிகவும் இன்றியமையாத ஒன்றாக மாறியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, காணி அமைச்சை பொறுத்தவரையில் இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா காணிகளும் வளமுள்ளவை. இந்த நாடு ஒரு சொர்க்கபுரி என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த காணிகளை முறையாக பாவிப்பதிலே பிரச்சனைகள் இருப்பதனை நாங்கள் கண்ணூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். பொதுவாக நாட்டினுடைய மேதகு ஜனாதிபதி அவர்கள் காணி அற்றவர்களுக்கு அல்லது உறுதி வழங்க வேண்டியவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே அவர் எடுத்திருக்கின்ற முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம். பொருளாதாரம் தொடர்பாகவும் காணி தொடர்பாகவும் இன்று எங்களுடைய ஜனாதிபதி அவர்களோடு நமது அமைச்சர் ஹரீஃப் பெர்னாண்டோ அவர்கள் முறையாக சில பணிகளை தொடர்வதையிட்டு நாங்கள் அவருக்கு வாழ்த்து செய்தியினை தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றோம். இருந்தாலும் காணிகளை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்திலே போலி ஆவணங்களை வைத்துக் கொண்டு காணிகளை கொள்ளையடிக்கின்ற ஒரு பெரும் டீம் இயக்கம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. பயங்கரவாதத்தை போன்று போலி ஆவணங்கள் தயாரிக்கின்ற இந்த நிலைமை உருவாகி இருப்பதனையும் அங்கு நடக்கின்ற விடயங்களை பற்றியும் நான் காலையில் மேதகு ஜனாதிபதி அவர்கள் இருக்கின்ற இந்த சபையிலே சிலவற்றை நான் குறிப்பிட்டிருந்தேன். மீண்டும் அவற்றை நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். மூதூரிலே நடைபெற்ற ஒரு இணைப்பு குழு கூட்டத்தில் ஒருவர் எழுந்து நின்று இங்கிருக்கின்ற காணிகள் எந்த காணியாக இருந்தாலும் போலி ஆவணங்களை வைத்துக் கொண்டு இந்த காணிகளை அவர்கள் சுவீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை அரச அதிகாரிகளோ அல்லது உயர் அதிகாரிகளோ விசாரிக்கின்ற பொழுதும் உங்களுக்கு கஞ்சாவை வைத்து குடுவை வைத்து நான் உங்களை பிடித்து உங்களை தொழிலிலிருந்து நீக்கிவிடுவேன் என்று அவர்கள் குறிப்பிடுவதையும் பகிரங்கமாக அந்த கூட்டத்திலே ஒருவர் சொல்லியிருந்தார். அதனை அந்த திருகோணமலை மாவட்டத்தினுடைய ஜிஏ அவர்கள் அதேபோன்று சம்பந்தப்பட்டவர்களுக்கு நான் அதனை கூறியிருந்தேன். இவைகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று. அதாவது இந்த காணிகள் நாங்கள் வழங்குகின்ற பொழுது நாம் எல்லாவற்றையும் முறையாக ஆட்களுக்கு வழங்கிவிட்டோம் என்று சொல்லுகின்ற அதே நேரம் இங்கு போலி ஆவணங்கள் வைத்திருக்கின்றவர்களும் காணிகளை தேவையில்லாமல் சுகீகரிக்க இருக்கின்ற அந்த கொள்ளையர்களுக்கும் இந்த காணிகள் கொடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும். இவைகளுக்கான ஒரு விசாரணை குழுவை நாங்கள் நியமிக்க வேண்டும். இந்த விசாரணைகளை செய்து இந்த போலியான இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இங்கு முதலாவது விடயம், இது அரச உத்தியோகத்தர்களை பயன்பாட்டுகின்ற ஒரு பயங்கரவாதம். அரச உத்தியோகத்தர்களை மாட்டிவிட்டு விடுவோம் என்று அச்சத்தையூட்டி அவர்கள் கொள்ளையடிக்கிற விவகாரம் இங்கு மாத்திரமல்ல, கல்வித்துறையிலும் இருப்பதனை நான் காலையிலே பேசியிருந்தேன். பாடசாலைகளில் தேவையான விடயங்களை அவர்களுக்கு சாதகமாக செய்து கொள்வதற்கு திணைக்களத்தின் எல்லா இடங்களிலும் போலியான ஆவணங்களை நிரப்பி வைத்துக் கொண்டு சில அதிகாரிகளையும் கையிலே எடுத்துக்கொண்டு இவர்கள் இந்த கல்வித்துறையிலும் இவ்வாறான மோசடியான போலியான விடயங்களை செய்து கொண்டு வருவது தொடர்பாக பல நீதிமன்றங்களின் வழக்குகள் இருக்கிறது. இது தொடர்பாக முறையாக நீதிமன்றத்திற்கு போய் அதற்கு எதிராக நீதியாக முறையிடப் போகின்ற அவர்களுக்கு கூட இவர்கள் குறிப்பிட்டது போன்று குடுவை குடு போன்று ஒன்றை அல்லது குடுவை வைத்து போலீசாரினால் கைப்பற்ற எடுத்த எத்தனங்களும் இப்பொழுது கிழக்கு மாகாணத்தில் அம்பாறையில் அக்கரைப்பற்றில் இப்பொழுது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. போலி ஆவணங்களை தயாரிக்கின்றவர்கள் குற்றவாளிகள், இந்த கொள்ளைக்காரர்கள் அரசாங்க அதிகாரிகளையும் மாத்திரமல்ல சமூக இயக்கங்களின் முக்கியஸ்தர்களையும் இவ்வாறு பயமுறுத்தி கொண்டிருப்பது, இந்த நாட்டில் எவ்வாறுதான் நாம் சட்டங்களை இயற்றினாலும் அங்கு ஒன்றுமே இல்லை என்பதை காட்டுகிறது. நீதிமன்றங்களில் மாத்திரம்தான் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இது மாத்திரமல்ல, காலையில் இந்த போலி ஆவணங்கள் போலி கொள்ளைக்காரர்களை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அக்கரைப்பட்டிலே இருக்கின்ற ஒரு பெரும் ஆறு, தில்லையாறு, உப்பாறு, இந்த ஆறு சுத்தப்படுத்தப்பட வேண்டும். இது கல்லையா திட்டம் உருவாக்கிய காலங்களிலிருந்து சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக சுத்தப்படுத்தாமல் இருந்தது மாத்திரமல்ல, அங்கு பல விவசாய காணிகளும் உண்மையாக பயிர் செய்த காணிகளும் தாண்ட நிலையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவைகளை துப்புரவு செய்து இந்த காணிகளை மீட்க வேண்டும் என்பதற்காக அண்மையில் நீர்ப்பாசன அமைச்சரிடம் இருந்து 30 மில்லியன் ரூபாய் பணமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் காணிகளை கொள்ளையடிக்கின்றவர்கள், பிள்ளையாக அதனை மாற்றி அமைக்க நினைக்கின்றவர்கள், விவசாய காணிகளை முறையற்ற விதத்தில் பங்கிட நினைக்கின்றவர்கள், பள்ளக்காணிகளில் நிரப்பி மக்களிடம் ஆதாயம் பெற வேண்டி இருக்கின்றவர்களுடைய தொல்லை நீண்ட காலமாக அந்த பிரதேசத்திலே இருந்து வருவது மாத்திரமல்ல, இதற்கு எதிராக யாராவது அரச உத்தியோகத்தர்கள் திணைக்களத் தலைவர்கள் முயற்சி எடுத்தால் அவர்களை டிப்பரால் அடிப்போம் கொல்லுவோம் என்பது மாத்திரமல்ல, கஞ்சாவை வைத்தோ லஞ்சம் கொடுத்தோ
இருப்போம்
என்று சொல்கின்ற ஒரு நிலைமை நீண்ட காலமாக இருந்து வந்து இந்த சட்டவிரோதமான செயல்களுக்கு எதிராக இருந்த அக்கரைப்பட்டை சேர்ந்த ஆக்கில் பொறியியலாளர், நீர்ப்பாசன பொறியியலாளரை லஞ்சம் கொடுப்பதற்கு திணித்து அவருடைய கையிலும் கொடுக்காமல் அதனை குற்றவாளிகளும் இன்னும் சில அதிகாரிகளும் சேர்ந்து திட்டமிட்டு அவரை கைது செய்கின்ற ஒரு துர்பாக்கியமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிரதேசத்து மக்கள் அழுகிறார்கள், கற்றவர்கள் பயப்படுகிறார்கள், உயர் அதிகாரிகள் கூறுகிறார்கள் எங்களால் வேலை செய்ய முடியாது என்று. எந்த திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களை எடுத்தாலும் பொறுப்புதாரிகளை எடுத்தாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது இருக்கின்ற இந்த குற்றச் செயல்கள் நிறுத்தப்படாமல் இருந்தால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இதனை முறையிடுவதற்கு ஒரு சரியான இடம் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதற்காக ஒரு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று கூட நாங்கள் ஜனாதிபதியிடம் இன்று காலையிலே கூறியிருக்கின்றோம். உண்மையாக இவ்வாறு உண்மைக்குண்மையாக பணிபுரிகின்ற அரச உத்தியோகத்தர்களை நாம் பாதுகாக்காமல் போனால், அவர்களை பாதுகாக்க முடியாமல் போனால் எந்த விதமான அரச கர்மங்களையும் எம்மால் செய்து முடிக்க முடியாமல் போய்விடும் என்பது மாத்திரமல்ல, இந்த போலி ஆவணங்கள் தயாரிக்கின்றவர்கள் அவர்களுடைய வேலைகளை முடிப்பதற்கு தாங்கள் அரச உத்தியோகத்தர்களை பயன்காட்டுகின்றவர்கள், இவர்களில் இருந்து இந்த நாட்டை, இந்த பிராந்தியத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு அதற்காக அரசாங்க உத்தியோகத்தர்கள் உண்மையான அரச நிலங்களை பாதுகாக்கிறார்கள் என்பவர்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
Thank you. Honorable Nalaka Godaheva, you have 5 minutes.
Garu Moolasunaradu Mantrithumani, වර්තමාන රජය සම්බන්ධයෙන් මට හැමතිස්සෙම තියෙන විවේචනයක් තමයි වර්තමාන රජය ඉතාමත්ම දක්ෂයි සිද්ධ වෙන දේ වාර්තා කරන්න. නමුත් ඉලක්කයක් ඇතුව යම් කිසි ගමනක් යන්නට මේ රජය වැඩ කරන බවක් අපිට කිසි වෙලාවක පේන්නේ නැහැ. ඉතින් තමයි අපි දකින්නේ පහුගිය කාලේ 2022 ආර්ථික අර්බුදයෙන් මේ රට කඩාවැටුණට පස්සේ රජය කොතරම් කිව්වත් රටේ ප්‍රශ්න විසඳලා කියලා ඒ ආර්ථික අර්බුදයට හේතු වෙච්ච මූලිකම ගැටලුව නය අර්බුදය තාමත් විසඳලා නැති බව. 2022 $80 බිලියන පමණ තිබිච්ච ණය ප්‍රමාණය මේ වෙනුවට $100 බිලියන 100කට විතර වැඩි වෙලා. එපමණක් නෙවෙයි ඒ වෙලාවේ තිබිච්ච බරපතලම ප්‍රශ්නේ වෙච්ච
ස්වෛරී බැඳුම්කර ප්‍රමාණය 2022 අප්‍රේල් මාසයේ වෙනකොට තිබුණේ ස්වෛරී බැඳුම්කර ඩොලර් බිලියන 11.5. එක ගෙවා ගන්න බැරුව තමයි ආර්ථිකය කඩවැටුනේ. අද කීයද? අද සෙන්ට්‍රල් බැංක් මහ බැංකුවේ වාර්තාවට ගිහිල්ලා කියවලා බලන්න, වෙබ් අඩවියේ තියෙන ඕනේ පුරවැසියට බලන්න පුළුවන්. මේ වන විට ස්වෛරී බැඳුම්කර ගෙවන්නට තියෙන ප්‍රමාණය ඩොලර් බිලියන 14 පන්නලා තියෙනවා. මොකද අර ගෙවන්න නැතු ඉන්න ණයත් එකතු වෙනවා. පහුගිය කාලෙ තිස්සේම අපි කරේ මොකද? අපි ණය ගෙවන්නේ නැතුව ණය ගත් එක. ගෙවපු නැතිම ණය ප්‍රමාණය ඩොලර් බිලියන 7ක් පමණ වෙනවා. මේ අවුරුදු දෙක තුළ ඊළඟ අලුතෙන් ගත්ත ණය ප්‍රමාණය මේ මෑතදී හම්බෙච්ච IMF එකේ තුන්වෙනි වාරිකයත් එක්ක IMF එකෙන් පමණක් ඩොලර් බිලියනක් ඇවිල්ලා තියෙනවා. ඒතර ADB, World Bank ඔය අනික් ආයතන වලින් ගත්ත ණය ගත්තම ඩොලර් බිලියන 3කට වඩා ණය ආරම්භ වෙනවා. ඩොලර් බිලියන 10ක් විතර, ඒ කියන්නේ අලුතෙන් විදේශ ණය පමණක් ආරම්භ වෙනවා මේ රජයේ. අරගෙන තමයි කියන්නේ මේ සංචිත පොඩ්ඩක් ඉහළට ගිහිල්ලා තියෙනවා කියලා. නැවත අත්වශයෙන්ම කියනනම් කිසිම ආකාරයකට අපේ රටේ ආර්ථිකයේ සංවර්ධනයක් වෙලා නැහැ. මම මේ කාරණේ මූලිකව මතක් කළේ මට විනාඩි කීපයක් නිසා තියෙන්නේ. අද සංචාරක ක්ෂේත්‍රය ගැන රෙගුලාසි කීපයක් ඉදිරිපත් කරපු නිසා මේ සම්බන්ධයෙන් යමක් කියන්නට. සංචාර ක්ෂේත්‍රය කියලා කියන්නේ ගරු මුලාසුනාට මන්ත්‍රීතුමනි, මේ රටේ ආර්ථික අර්බුදය දිහා බලනා විට අපිට ඉතාමත්ම වැදගත් ක්ෂේත්‍රයක්. මොකද අපේ මූලික ප්‍රශ්නේ තිබුණේ ගෙවුම් ශේෂයනේ. අපේ වෙළඳ පරතරය දිහා බැලුවම අපිට හැම තිස්සෙම තියෙනවා වෙළඳ පරතරයක් අපි අපනයන කරන භාණ්ඩ ප්‍රමාණයට වඩා හුඟක් අඩුයි, වැඩි ආනයනය කරන භාණ්ඩ ප්‍රමාණය. ආනයනය වැඩි අපනයනයට වඩා. ඒතර මේ පරතරය විශේෂයෙන්ම භාණ්ඩ ආනයනය හා භාණ්ඩ අපනයනය අතර පින පරතරය පියවා ගන්නට උත්සාහ කරන්නේ සංචාරක ව්‍යාපාරයෙන් එහෙමත් නැත්නම් විදේශ ප්‍රේෂණ වලින් වගේ කාරණා කිහිපෙකි. එහෙමනම් අපිට මේ ගෙවුම් ශේෂ ගැටළු විසඳා ගන්න අවශ්‍ය නම් විශේෂ අවධානයක් යොමු කරන්න ඕන ක්ෂේත්‍රය තමයි සංචාර ශේෂය. මේ සංචාර ශේෂයෙන් 2018 අපිට ලැබුණා ඩොලර් බිලියන 4කට වැඩි ආදායම. ඉතින් අපිට සංචාරක
ව්‍යාපාරය
ඉහළ මට්ටමකට ගෙනියන්න පුළුවන් නම් අපිට මේ ප්‍රශ්නේ විසඳා ගන්න පුළුවන්. ඒතර මම අහනවා වර්තමාන රජයෙන් සංචාරක ඇමතුමා මෙතන නැහැ. අපි අහලා තියෙනවා මේ රජයෙන් කිසිම වෙලාවක මේ සංචාර ක්ෂේත්‍රයට ඉලක්කයක් කිසිම ඉලක්කයක් නැහැ. එන ගාන වාර්තා කරනවා සංචාරකයෝ එන ප්‍රමාණය වැඩි වෙනවා කියලා කියනවා. මොනවද වැඩි වෙනවා කියලා කියන්නේ? 2018 අපිට සංචාරක මිලියන 2.5ක් ආවා. ඉතින් මේ දැන් සංචාරකයෝ මේ එතෙන්ද යථා තත්ත්වෙට එමින් පවතිනවා. ඒක නෙමෙයි ගරු මුලාසනාර මන්ත්‍රීතුමනි කළ යුත්තේ ඉලක්කයක් ඇතුව යෑම. මම ඉතුරු විනාඩි අතට කියන්නම්. 2010 සංචාරක මණ්ඩලයේ යුද්ධෙන් පස්සේ පළවෙනි සභාපතිවරයා වුණේ මම. ඒ වෙලාවේ ලංකාවට ආපු සංචාරක ප්‍රමාණය 104යි. ලංකාවට ආපු ගුවන් යාන ප්‍රමාණය ඉතාමත්ම සීමිතයි. අපේ එයාපෝර්ට් එකේ අවශ්‍ය කරන කැපැසිටි එක තිබුණේ නැහැ. හෝටල් කාමර තිබුණේ 15,000යි. 4,00,000ට වඩා යන්න බෑ. අපි මොකද කරේ? අපි ඉලක්කයක් දුන්නා. අවුරුදු 5ක් ඇතුළත මිලියන 2.5ක සංචාරකයෝ මේ රට ගේනට රොටල 2016 වෙනට මිලියන 2.5ක්. ඒ වගේම අපි ඉලක්කයක් දුන්නා ලැබෙන ආදායම ඩොලර් බිලියන 2.75ක් කියලා. ඊට පස්සේ අපි ඒකට වැඩ පිළිවෙළ සකස් කරා. අපි වැඩ පිළිවෙළ සකස් හෝටල් කාමර ප්‍රමාණය 15,000 සිට 45,000ට ගෙනියන්නේ කොහොමද? ලංකාවට එන ගුවන් යාන ප්‍රමාණය වැඩි කරගන්නේ කොහොමද? ඒ දේශාන්ත දිශානති වැඩි කරගන්නේ කොහොමද? ඒ වගේම සංචාරකයන් ලංකාවට ආවම යන්න තියෙන ආකර්ෂ ප්‍රමාණය වැඩි කරගන්නේ කොහොමද? ඒ වැඩපිළිවෙලක් මට වෙලාවක් නැහැ සම්පූර්ණයෙන් මේ ගැන කියන්නට. නමුත් ඒ 2016 වෙනකොට මොකද ඒක ප්‍රතිඵලය වුණේ? 2016 වෙනකොට අපිට සංචාරකයෝ මිලියන 2.5ක් ආවේ නැතුණාට මිලියන 2ක් ඇවිල්ලා තිබුණා. හැබැයි අපේ ආදායම ඉලක්කය මුලස්සන මන්ත්‍රීතුමනි ඉලක්කයට වඩා ඩොලර් බිලියන ඉහළින් තිබුණා. බිලියන 3.5ක් අපි අත්පත් කරගෙන තිබුණා. එහෙමයි අපි ඉස්සරහට යන්න නිසා මම ඉතාමත්ම සංක්ෂිප්තව කියන්න උත්සාහ කරේ ගරු මුලාසනාර සංචාර ශේෂය අපිට වැදගත් නම් කරුණා කරලා ඉලක්කයක් දෙන්න මේකට. ඉලක්කයක් දීලා ඒ සඳහා වැඩපිළිවෙළ සකස් කරන්න. හැබැයි මේ රජයට එක් කරන්න
අපෙන්නේ
ඉදිරියේ එන රජයක් සඳහායි මම මේ යෝජනාව කරන්නේ.
බොහොම ස්තුතියි ගෞරව සිවනේස්වරේ චන්ද්‍රකාන්ත අරලි. උங்களுக்கு 9 නෝඩங்கள் இருக்குங்களா?
சபைக்கு தலைமைதாங்கம் தலைவர் அவர்களே, இன்று சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சுக்கு புதிய சுற்றுலா வலயங்களை பிரணப்படுத்துவதற்கான உபவிதிகளை இணைத்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சி சம்பந்தமாக அனைவரும் அறிவோம். இப்பொழுது சுற்றுலாத்துறை மேம்பட்டிருக்கிறது. முக்கியமாக கிழக்கு மாகாணமும் சுற்றுலாத்துறைக்கு பெயர் பெற்ற ஒரு மாகாணமாக இருக்கிறது. ஏற்கனவே சுற்றுலா வலயங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த பிரகடனப்படுத்தப்பட்ட வலயங்களுக்கு சுற்றுலா பயணிகள் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேரடியாக வந்து சேர்வது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அதற்கு தீர்வாக அந்த பிராந்தியத்தில் இருக்கிற விமான போக்குவரத்து சரி செய்யப்பட வேண்டும், சீர் செய்யப்பட வேண்டும். அவர்கள் சர்வதேச விமான நிலையத்தை அடைந்து ஒரு மணித்தியாலம் இல்ல ஒன்றரை மணித்தியாலம் தூரங்களுக்குள்ளே எங்களுடைய பகுதிகளுக்கு வந்து சேராவிட்டால் அது மிகப்பெரிய தாக்கமாக மாறி இருக்கிறது. அதை சீர் செய்ய அமைச்சர் அவர்கள் முயற்சி எடுப்பார் நம்புகிறோம். நாங்களும் கணிசமான காலங்களில் பேசிவிட்டுறோம். அதுபோன்று நேரடியாக அந்த பிராந்தியங்களை வாழ்கிற மக்களுக்கு சுற்றுலாத்துறையோடு ஈடுபாடுகளை இன்னும் அதிகரிக்க வேண்டும். அதற்கு புதிய வலயங்களை உருவாக்குவது, அதற்குள்ளே அவர்களை சுதந்திரமாக இயங்க விடுவது, அவர்கள் மற்ற தொழிலை இணைத்துக் கொள்வது, புதிய முதலீட்டாளர்களை இலகுவாக அணுகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவது, அதுபோன்று அந்த பகுதியில் வாழும் இளைஞர் யுவதிகளுக்கு இலகுவான வேலைவாய்ப்பை பெறக்கூடிய ஆர்வத்தை தூண்டுகின்ற பல பணிகளை செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன். முக்கியமாக சுற்றுலாத்துறையினோடு ஒட்டிய பல விடயங்களை நான் இங்கு சுட்டி பேச வேண்டும். கிழக்கு மாநில சுற்றுலாத்துறையினுடைய வீழ்ச்சியில் நாட்டுடைய சுற்றுலாத்துறையினுடைய வீழ்ச்சியை பற்றி நாங்கள் பேசுவோமானால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு அது சைபரிலே போய் நின்றது. அதன் பின்னர் மெல்ல மெல்ல இப்பொழுது அது அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் பல்லினங்கள் வாழுகிற ஒரு பகுதி, நாலு மதங்கள் இருக்கிறது, இரண்டு மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். அந்த மாகாணத்துடைய கலை கலாச்சார அம்சங்கள், பாரம்பரியமான கோயில்கள் விகாரைகளை, மக்களுடைய மொழி கலாச்சாரங்களை பார்ப்பதற்கு கிராமப்புறங்களுக்கு இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல வெளிநாட்டவர்கள் உட்புகூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் வெற்றியெல்லாம் மேம்படக்கூடிய யுத்தத்தின் பின்னர் பல உள்கட்டுமான அபிவிருத்திகள் இடம்பெற்று வந்தாலும் குறிப்பாக சுற்றுலா பிரதேசங்களை இன்னமும் மேம்படுத்த வேண்டிய தேவை எழுந்து நிற்கிறதை அரசாங்கம் மெல்ல மெல்ல செய்து இன்னமும் உருப்படியான திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. குறிப்பாக கோஸ்டல் கரையோர அபிவிருத்தி திட்டத்திலே இவற்றையெல்லாம் முன்னுரிமைப்படுத்துவார் நம்புகிறேன். முக்கியமாக நான் இந்த இடத்திலே சபைக்கு தலைவராங்க தலைவருக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். மிக அண்மையிலே கடந்த 15ஆம் தேதி வீரமுனையிலே சந்தியிலே ஒரு கலாச்சார கோபுரம் அமைப்பதற்கு என்னை அழைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் மிக மோசமான கவலையான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதை நான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இங்கு மறைக்காரை காணவில்லை. மறைக்கார் போன்றவர்கள் இங்கு பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுதோ கோவிட் காலத்திலே அதாவது இஸ்லாமிய மக்களுடைய பொடிகள் மாத்திரம்தான் எரிக்கப்பட்டது போல ஒரு மாயை தூட்டி வைக்கிறார்கள். அவருடைய மதத்தின் பிரகாரம் அது எரிக்கப்பட்டது பிழையா இருக்கலாம், அது பிழை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் இங்கு எல்லோருடைய உடலங்கள் தான் எரிக்கப்பட்டது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வீரமணி நடந்த சம்பவத்தை ஒரு போலீஸ் அதிகாரி, நவ்புரங்கிற போலீஸ் அதிகாரி திட்டமிட்டு அங்கு ஒரு குழப்பம் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டியிருந்தார். உண்மையிலேயே அந்த போலீஸ் அதிகாரி போன்றவர்கள் அல்லது அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகிற அரசியல்வாதிகள் உணர வேண்டிய விடயம் என்னவென்றால், வீரமணி என்பது கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டிலே கண்டி மன்னருக்கு மன்னருடைய ராணியாக இருந்தவர் மகாராணிய சீர்பாத தேவி அவர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. 8ஆம் நூற்றாண்டு என்பது கிட்டத்தட்ட மக்காவிலே நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளிவாசலை நிறுவிய அந்த காலப்பகுதி. அப்படி பாரம்பரிய தொன்மையுள்ள ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி ஒரு வளைவு கோபுரத்தை அமைக்க முடியாத சமூகமாக அந்த சமூகத்தை பின்தள்ளிருப்பது என்ன? அதிலும் அம்பாறையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இஸ்லாமிய மதத்தை தாங்கி நிற்கிற பெயர்ப்பலகைகளும் வளைவு கோபுரங்களும் நான் நம்புகிறேன் 10க்கு அதிகமானவை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பில் சந்தி என்று சொல்லப்படும் வீரமணி சந்தியிலே அந்த மக்களுக்கு உரித்துள்ள விடயத்தை ஒரு ஆலயத்தை அமைக்க முடியாமல் இருக்கமாக இருந்தால் இதன் பின்னால் இருக்கிற பின்னணி என்ன? அதிலே நான் உறுதியாக நம்புகிற விடயம் என்னவென்றால், அது போலீஸ் அதிகாரிகளும் கூட, அதிலும் அன்று கடமையை பொறுப்பேற்றிருக்கிற போலீஸ் அதிகாரி கூட, சஹ்ரானுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களை கூட எங்களுடைய போலீஸ் திணைக்களம் இன்னமும் திணைக்களத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாங்கிற பலத்த சந்தேகம் எனக்கு எழுகிறது. அதன் காரணமாக தான் அவர் ஒரு லீவான நாள் விடுமுறை தினத்திலே போய் நீதிமன்றத்தை பிழையாக வழிநடத்தி ஒரு ராஜாங்க அமைச்சர் ஏதோ இனக்கலவரத்தை உண்டு பண்ண முனைகிறார்கிற தோரணையிலே ஒரு தடை உத்தரவை பெற்றிருந்தார். ஆக நான் இங்கு வலியுறுத்துற விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் வீரமணி போன்ற பகுதிகள் 90ஆம் ஆண்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள். அதிலும் ஜகாத் குழுவினர் போன்றவர்களால் அந்த பகுதி மக்கள் 400க்கு அதிகமானவர்கள் கடத்தப்பட்டது, கொலை செய்யப்பட்டது, 55 பேர் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டது என்று பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. யுத்தத்தின் பின்னர் சமூக நல்லிணக்கம் மேம்பாடு வர வேண்டும் நடந்தவற்றை பேசிக் கொண்டிருப்பவன் நான் அல்ல. இருந்தாலும் இப்படி அங்கு இன்னமும் ஆழமான ஒரு மத தீவிரவாதம் இருப்பதை என்னால் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது நான் அங்கு பேசியவுடன் நான் கேட்டேன், பெரியவர்களே உங்களுக்கு இந்த முழுக்க 4 கிராம சேவர் பிரிவிலே வாழ்கிற முழு இந்துக்கள் அதிகமாக வாழ்கிறப்பதிலே அவர்களுக்கான கலாச்சாரம் தாங்கிய ஒரு கோபுரத்தை அமைப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளது என்று கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் காலையில் எழுந்து தொழிலுக்கு செல்கிற பொழுதோ அங்கிருக்கிற சிலைகளிலே நாங்கள் முழித்து விட்டு செல்லக்கூடாது, அதுதான் எங்களுடைய பிரச்சனை என்று தெளிவாக சொன்னார்.
அந்த கோட்பாடு எதை கூறுகிறேன்னு சொன்னால், ஏற்கனவே எங்களுடைய நாட்டில் இடம்பெற்ற குண்டு வடித்த சகரான்னு சொன்ன ஒவ்வொருவரை கோட்பாட்டை வலியுறுத்துகிறது. ஆக இந்த நாட்டிலே நாலு மதங்கள் வாழ்கிறது, இரண்டு மொழிகள் பேசுகிறோம் என்ற அடிப்படையிலே சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்க வேண்டிய மிக பொறுப்பு அனைத்து திணைக்களுக்கும் இருக்கிறது. ஆகையால் தான் நான் இந்த பொறுப்பு மிக்க பாராளுமன்றத்திலே சொல்லுகிற விடயம் என்னவென்றால், இப்படியான சமூகத்தை பிள்ளையாக வழிநடத்துகிறவர்களையெல்லாம் நாங்கள் மீள் பரிசீலனை செய்து இவர்களுக்கெல்லாம் உரிய இடங்களை வழங்கவும், நல்லது இவர்களுக்கெல்லாம் சகரான சேர்த்து குண்டு வைத்தவர்களுக்கு நாங்கள் மறுவாழ் வளிப்பதற்கு அல்லது அவர்களை சமூக இணைப்பதற்கு பயிற்சியில் வழங்காவிட்டாலும், திணைக்களத்தில் இருப்பவர்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய அளவிலே நாங்கள் திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். முக்கியமாக நான் வீட்டில் ஏன் சுட்டிக்காட்டினு சொன்னால், அம்பாறையில் வாழுகிற இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிற தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை சாதகமாக பரிசீலித்து அந்த மக்களுடைய எண்ண குமரலுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவிலே அவர்களுடைய எண்ணங்களும் ஈடறக்கூடிய அளவிலே சாதாரண விஷயத்தை செய்வதற்கு அனுமதியும் அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் மிக நீண்ட காலமாக அழிந்து போய் கிடந்த நாடு மீண்டும் மீண்டும் பிரச்சனையிலே
சிக்கும்
தடம் புரளாமல் ஒரு உறுதியான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை பல விமர்சனங்களை தாண்டி கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்தான் அதை ஓரளவு தானம் ஏற்படுத்தியிருக்கிறார். யுத்தத்தின் பின்னர் பெற்ற கடன்களை எல்லாம் திரும்ப கட்ட வேண்டும், அதை ஒன்று இப்பொழுது பட்டுக்கொண்ட கடனை மீள செலுத்த வேண்டுமா இருந்தால் உற்பத்தி துறை அதிகமாக வளர்ச்சி அடைய வேண்டும். அதிலே எங்களுடைய மாகாணம் போன்ற மாகாணங்களில் விவசாய மீன்பிடியை மிக விரைவாக கட்டி எழுப்ப வேண்டும். அதிலும் சுற்றுலாத்துறை சம்பந்தமாக பேசுகிற பொழுது ஜனாதிபதி அவர்களை மறக்க முடியாது. நடைமுறை அவருடைய 18-19 வயது காலப்பகுதியிலே எங்களுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவருடைய சுற்றுலா ஹோட்டல் கூட பாஸ்குடாவில் இருந்தது. அந்த நேரங்களிலே ஜப்பானியர்கள் தான் அதிகமாக வந்து செல்வதாக வழக்கமாக என்று சொல்வார். ஜப்பானியர், ஜெர்மனிய நாட்டு மக்கள் அவையெல்லாம் இப்பொழுது அந்த கலாச்சாரம் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது. ஆக இப்படியான ஒரு தலைவர் இருக்கிற சூழலிலே சுற்றுலா காணி சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கெல்லாம் தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து எங்களுடைய நாடும் முன்னோர் எங்களுடைய பிராந்தியத்தில் இருக்கிற இளைஞர் யுவதிகளுக்கும் புதிய வேலைவாய்ப்பு வழிகள் எல்லாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த நாட்டின் தலைவர்கள் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக அதிலே மாகாணம் என்ற அடிப்படையிலே மாகாணத்துக்குரிய அதிகாரங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறது போல பெற்றுக் கொடுத்து அதிகாரம் உள்ள மையங்களாக மாற்றுகிற பொழுதோ மக்கள் நம்பிக்கை கொண்டு கலாச்சாரங்களையும் தங்களுடைய மத அடையாளங்களையும் தங்களுடைய பொருளாதார மேம்பாட்டையும் தாங்களே நிர்ணயித்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டில் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பாடுபட வேண்டும். அதற்காக இதே போன்ற சட்டங்களை நானும் ஆதரித்து நிற்கிறேன் என கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
நன்றி. ஹொனரபிள் எம்எஸ் தௌஃபிக், யூ ஹேவ் 5 மினிட்ஸ்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ தலைவர் அவர்களே, இன்று சுற்றுலாத்துறை, விளையாட்டுத்துறை, அதே போன்று காணி அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்ட திருத்த சட்டமூலத்தின் மீது பேசுவதற்காக எனக்கும் நேரம் ஒதுக்கி தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் எமது நாட்டை பொறுத்தவரையில் அது ஒரு தீவாக இருக்கின்றபடியினால் அது ஒரு சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய ஒரு சுற்றுலாத்துறைக்கு உகந்த ஒரு நாடு. அந்த வகையில் எமது நாட்டில் நான் நினைக்கின்றேன் இயற்கையாகவே எல்லாம் அமைந்திருக்கின்றது. இன்று சில நாடுகளை எடுத்துக்கொண்டால் சில நாடுகளில் அங்கு செயற்கையாகவே அவர்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் இயற்கையாகவே எல்லாம் அமைந்திருக்கின்றது. அதில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற மாவட்டங்களில் பாரிய சுற்றுலாத்துறை அபிவிருத்தி வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தால் உண்மையில் பாரிய ஒரு வருமானத்தை பெறக்கூடியதாக இருக்கும். திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரை புல்மூட்டை தொடக்கம், கரையோர பிரதேசங்கள் இருக்கின்ற நிலாவலி, இறக்கக்கண்டி, குச்சவலி, அப்டு கிண்ணியாவூடாக மூதூர் வரை அந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும். அதனூடாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், அதே போன்று உள்ளூர் எமது நாட்டில் இருந்து வருகின்ற அந்த சுற்றுலா பயணிகள் மூலம் கூடிய வருமானத்தை பெறக்கூடியதாக இருக்கும். இதற்கு உண்மையிலேயே ஒரு தகுந்த திட்டத்தை வகுத்து அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, அதே போன்று தற்பொழுது காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்பட்டு வருகின்றது. இன்னும் திருகோணமலை மாவட்டத்தில் பல பிரதேசங்களில் காணி உரிமை பத்திரம் பெறாதவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் காணி உரிமை பத்திரத்தை வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இன்று உங்களுக்கு தெரியும் நாட்டில் கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். வேலையில்லா பட்டதாரிகள் 30,000 மேற்பட்டோர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கடந்த 2021, 2022, 2023 காலப்பகுதிகளில் அவங்களுடைய பட்டத்தை பெற்று பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாகி இதுவரைக்கும் எந்தவிதமான நியமனமும் பெறாமல் தங்களுடைய வயதை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அரசாங்கம் உடனடியாக அவர்களுக்கு ஒரு திட்டத்தினை கொண்டு வந்து அந்த பட்டதாரிகளை உள்வாங்குவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். நாடு பூராவும் கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்டோர் இருக்கின்றனர். அதே போன்று குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலும் 700 மேற்பட்ட பட்டதாரிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஏதோ ஒரு வகையில் கடந்த 2019-20 பட்டதாரிகளை உள்வாங்கியது போன்று இவர்களையும் இந்த பட்டதாரிகளையும் உள்வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையில் அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். அதே போன்று
இன்னும் 2 நிமிடங்கள் இருக்குங்களா?
தேங்க்யூ. அதே போன்று இன்று மூதூர் பிரதேசத்தில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நிகழ்ந்தது. மூதூர் பிரதேசத்தில் பச்சனூர் என்ற இடத்தில் ஒரு சாராய பெர்மிட் ஒன்று வழங்கப்பட்டு சாராய கடை ஒன்றை திறந்து தற்பொழுது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களை திசை திருப்புகின்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் அந்த சாராய தவறனை திறக்கப்பட்டது கிட்டத்தட்ட அதற்கு அருகாமையில் ஒரு கிறிஸ்துவ ஆலயம் இருக்கின்றது. அதே போன்று இருதயபுரம் என்ற அந்த இடத்தில் ஒரு பாடசாலை இருக்கின்றது. இதற்கு மத்தியில் இன்று அந்த சாராய கடையை திறப்பதற்கான அனுமதி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் அதே போன்று பெரியோர்கள் தங்களுடைய அந்த அதாவது வழிகேட்டில் செல்லுகின்ற ஒரு ஏற்பாட்டை இன்று அது ஏற்படுத்தியிருக்கின்றது. அதை இல்லாமல் செய்து அதை அந்த அனுமதி பத்திரத்தினை ரத்து செய்து நான் நினைக்கின்றேன் அது வழங்கப்பட்டது கலால் திணைக்களத்தின் ஊடாக வழங்கியிருக்கின்றார்கள். எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் ஊடாக அதை உடனடியாக நிறுத்தி அந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் நான் ஒரு கோரிக்கையை விடுகின்றேன். அதேபோன்று திருகோணமலை மாவட்டத்தில் காட்டு யானைகளின் தொல்லை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. கடந்த 2 வாரத்துக்குள் நான் நினைக்கின்றேன் 3 பேர் இந்த காட்டு யானை தாக்கி மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இதனை நிவர்த்தி செய்வதற்காக இதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதே போன்று வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். தேங்க்யூ.
நன்றி. கௌரவ செல்வராசா கஜேந்திரன், 5 நிமிடங்கள் இருக்கு உங்களுக்கு.
அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்றைய தினம் சுற்றுலாத்துறை மற்றும் காணி தொடர்பான ஒழுங்கு விதிகள் தொடர்பான சட்டம் மூலம் தொடர்பான விவாதம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே நானும் ஒரு சில விடயங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த காணி தொடர்பான சட்ட மூலங்கள் கொண்டுவரப்படுகின்ற அதே நேரத்திலே இங்கே காணி உரித்துக்கள் வழங்குவது தொடர்பான நடவடிக்கைகளும் ஜனாதிபதியால் நாட்டிலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே வடக்கு கிழக்கில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மற்றும் மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலே கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக காணி உரித்துக்களை பெறாத பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு காணி உரித்துக்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. இதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே நகரத்தை அண்டிய பகுதிகளில் பெருமளவான காணிகள் நீண்ட காலமாக அனுமதி பத்திர காணிகளாக இருந்தது. இப்பொழுது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற சில நடவடிக்கைகள் காரணமாக அந்த காணிகளை நீண்ட காலமாக சொந்தமாக கொண்டிருந்த மக்கள் அவர்களுக்குரிய அந்த அறுதி உறுதி இல்லாத நிலைமையிலே இப்பொழுது இந்த நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய நடவடிக்கைகள் காரணமாக அந்த மக்கள் அந்த காணிகளை காணிகளுடைய அந்த உரிமையை இழந்து அவர்கள் குத்தகைக்கு குடியிருக்க வேண்டியவர்களாக அல்லது கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரூபாய் பணத்தை செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே இந்த அமைச்சு நீண்ட காலமாக அந்த இடத்தில் உரிமை கோரி அந்த உரிமையோடு வாழ்ந்து வந்த மக்கள் அவர்களுக்குரிய அந்த அறுதி உறுதியை பெற்றுக்கொள்ளாத நிலைமையிலே இப்ப வந்து அண்மை காலமாக வந்திருக்கக்கூடிய உங்களுடைய சட்ட நடவடிக்கைகள் காரணமாக அந்த மக்கள் அந்த உரிமையை இழந்து அதை ஒரு அந்த இடங்களிலே அவர்கள் குத்தகைக்கு குடியிருக்கின்றவர்களாக மாற்றப்படுவது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். ஆகவே அவர்களுடைய அந்த அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது. அவர்கள் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்த அடிப்படையில் போர்ச்சூழல் காரணமாக அவர்களுக்குரிய அந்த உரித்துக்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முடியாத நிலைமையிலே அவர்கள் இப்பொழுது குத்தகையாளர்களாக மாற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவர்களுக்கு அந்த காணிகள் சொந்தமாக வழங்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவதோடு வடகிழக்கிலே நீண்ட காலமாக நிரந்தர உரித்தற்றவர்களாக இருக்கின்றவர்களுக்குரிய அந்த அனுமதி பத்திர காணிகளுக்கான காணி உறுதிகள் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டு வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே இந்த காணி உறுதிகள் உரித்து வழங்குதல் என்ற பெயரிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே 84ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையிலே பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளிலே 2008-09களிலே ஆக்கிரமித்து குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு காணி உறுதிகள் வழங்கப்படுகின்ற சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது. அந்த உறுதி வழங்குகின்ற நிகழ்வுகள் ஜனாதிபதி அவர்கள் பொதுவாக தமிழர்களையும் சேர்த்து வைத்து வழங்குகின்ற பொழுது ஏதோ ஜனாதிபதி நல்லது செய்வது போன்ற ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டாலும் தமிழர்களிடைய காணிகளில் இருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட தமிழர்களுடைய காணிகளில் அத்துமீறி குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கும் உறுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக அவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அவ்வாறு வழங்கப்பட்ட உறுதிகள் ரத்து செய்யப்பட்டு அந்த காணிகள் அந்த போர்க்காலத்திற்கு 84ஆம் ஆண்டுகளில் இருந்து போர் காரணமாக வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்களுடைய காணிகள் தமிழ் மக்களுக்கு சொந்தமாக வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இன்னும் சில விடயங்களை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த கதிர்காம் வளமையாக வடக்கு பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பகுதிகளில் இருந்து மக்கள் பாத யாத்திரையாக கதிர்காமத்துக்கு செல்வது வளமை. கதிர்காமம் தமிழர்களுடைய ஒரு பூர்வீக வழிபாட்டு தலம். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது உகந்த அம்பாறை மாவட்டத்து பொத்துவிலுக்கு தாண்டிய பகுதிகளிலே ஒரு காட்டுப்பாதை ஊடாக செல்வதற்காக பாதைகள் குறிப்பிட்ட காலத்தில் திறக்கப்படுவது வளமை. ஆனால் இம்முறை உரிய காலத்திலே திறக்கப்படாது என்றும் அது காலம் பிந்தி திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு பெரும் குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக கதிர்காமத்துக்கு செல்லுகின்ற பக்தர்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த பாதை 28ஆம் தேதி வளமை போன்று திறக்கப்பட வேண்டும் என்றும் இந்த இடத்திலே உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு யாழ்ப்பாணம் கல்வியியல் கல்லூரியிலே மாணவர்கள் மிக மோசமான உளவியல் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்த அந்த மாணவர்கள் ஆசிரிய மாணவர்கள் தரப்பிலிருந்தும் பெற்றோர்கள் தரப்பிலிருந்தும் எங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த யாழ்ப்பாணம் கல்வியியல் கல்லூரிக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தலைவர் ஒருவர் நியமிக்கப்படாத ஒரு நிலைமையிலே பதில் பீடாதிபதியினுடைய தலைமையிலே தான் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏன் நிரந்தரமான அந்த கல்வியியல் கல்லூரி இருக்கின்றது? ஆகவே அந்த மாணவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்வதற்கு அவசரமாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சரிடம் கேட்டுக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே உடனடியாக ஒரு நிரந்தர தலைவர் ஒருவரை அந்த கல்வியியல் கல்லூரிக்கு யாழ்ப்பாணம் கல்வியியல் கல்லூரிக்கு தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளுகின்றேன். அதே நேரத்திலே ஊடகவியலாளர் பிரதீபன் அவர்கள் மீது அச்சுவேலி பத்தமேனி பகுதியிலே வைத்து அவருடைய வீட்டின் மீது இனந்தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அவருடைய மோட்டார் சைக்கிள் எரிக்கப்பட்டிருக்கிறது, ஆட்டோ வாகனம் எரிக்கப்பட்டிருக்கிறது, வீட்டில் இருந்த உடைமைகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினரால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர் இந்த உறுதி வழங்குகின்ற நிகழ்வுகளுக்கு ஜனாதிபதி வந்தபோது வெளியோயா பகுதியிலிருந்து சிங்களவர்கள் ஏற்றி வரப்பட்டமை தொடர்பாக கலந்து கொண்டிருந்த சிங்கள மக்களிடம் பேட்டி எடுத்து அது வெளியிலே வந்திருந்த நிலைமையிலே அதற்கு பிற்பாடு அந்த ஜனாதிபதி கலந்து கொள்ளுகின்ற கூட்டங்களுக்கு பிரதீபனுக்கு அனுமதி மறக்கப்பட்டிருக்கின்றது. அவர் ஒரு முன்னாள் போராளி. இந்த முன்னாள் போராளி இந்த ஜனாதிபதி நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த முன்னாள் போராளிகள் இன்னமும் குற்றவாளிகளாகவே நடத்தப்படுகின்றார்களா, பார்க்கப்படுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. முன்னாள் போராளிகள் இந்த நாட்டிலே தொழில் செய்ய முடியாதா, முன்னாள் போராளிகள் இந்த நாட்டிலே பாதுகாப்பாக வாழ முடியாதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த குற்றவாளிகள் உடனடியாக கண்டறியப்பட வேண்டும். இது ராணுவ புலனாய்வு பிரிவினரால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை நான் மிக தெளிவாக இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு இறுதியாக நான் இதை முடிப்பதற்கு முன்னதாக கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச இலகத்தில் கணக்காளர் ஒருவரை நியமிக்க வேண்டும் மற்றும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று 2 மாதங்களுக்கு மேலாக மக்கள் போராடி வருகின்றார்கள். கடந்த மே மாதம் 13ஆம் தேதி பாராளுமன்றத்திலே பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்திலே நான் அது தொடர்பான ஒரு நீண்ட கடிதம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தேன். இன்று வரையில் அந்த இடத்திற்கு ஒருவரை அனுப்பி அந்த பிரச்சனையை கேட்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரையில் அங்கு யாரும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்படவில்லை. ஆகவே உடனடியாக அது தொடர்பாக பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்ற அதே நேரத்தில் நான் முடிக்கின்றேன். இறுதியாக இந்த இழுமை மடிப்படகு மற்றும் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் தொடர்பாக இன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை இந்திய தூதரகத்துக்கு எதிராக நடத்துவதில் எந்தவிதமான பயனும் இல்லை. உண்மையிலே இந்த போராட்டம் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா அவனுடைய அமைச்சுக்கு எதிராக நடத்தப்பட வேண்டும். அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா கடத்தொழிலை அமைச்சராக இருந்து கொண்டு கடத்தொழிலை அழித்துக் கொண்டிருக்கின்றார். இந்திய மீனவர்களை அத்துமீறல்களை கட்டுப்படுத்துவதற்கு கடற்படை உரிய நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பது இந்த நாட்டு அரசினுடைய தவறு. ஆகவே இலங்கை அரசும் இந்திய அரசும் உடனடியாக இந்த அத்துமீறலை கட்டுப்படுத்தி மீனவர்களுடைய கடல் தொழிலை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
ஹானரபிள் ஹெக்டா புஹாமி, யூ ஹேவ் 7 மினிட்ஸ்.
முதமான சுசுவாந்தன அவஸ்தான பாதிம்பு சம்பந்தம் விசேஷன்ம சஞ்சார கட்டுது பிலிமந்தவாத் கிரீடாபு சம்பந்தம் நியமன் கீப்பியாக் ඉදිරිපත් කරපු අවස්ථාවක් මේ වෙලාවේ විශේෂයෙන්ම සිහිපත් කරන්න ඕන දැන් රටේ සංචාරක ව්‍යාපාරේ කොයි ආකාරයෙන්ද පවතින්නේ කියලා. අපි දන්නවා සංචාරක ව්‍යාපාරයේ එහෙම නැත්නම් සංචාර කටයුතු සම්බන්ධව යම් විදිහක පිළිගත හැකි වර්ධනයක් ක්‍රියාත්මක වෙන මොහොත. හැබැයි මේ වර්ධනය ක්‍රියාත්මක වෙද්දී අපි බලන්න ඕන මීට වඩා රටේ සංචාරක ව්‍යාපාරය දියුණු කරන්නේ කොහොමද කියලා. මේකට අවශ්‍ය කරන කටයුතු සම්බන්ධව මීට වඩා ගැඹුරින් අධ්‍යයනය කරමින් විශේෂයෙන්ම විධිමත් වැඩපිළිවෙළ සකස් කරමින් ඉස්සරහට යන්න පුළුවන් කියන එක තමයි අපේ මතය. සා වැදගත් වෙන්නේ සංචාරක කටයුතු පිළිබඳව ක්‍රියාත්මක කරද්දී අපි දැක්ක සමහර ප්‍රදේශ මේ සම්බන්ධව වෙන් කිරීම කරනවා, ඉඩම් සමහර දේවල් වෙන් කිරීම කරනවා. මේ සියල්ලම කටයුතු කරද්දී සමස්ත ශ්‍රී ලංකාවෙම සංචාරක කටයුතු සම්බන්ධව රටේ තියෙන සම්පත් එක හරි විදිහට අපි පරිහරණය කරනවද කියලා ප්‍රශ්නයක් තියෙනවා. දැන් අපේ පුත්තලන් දිස්ත්‍රික්කේ ගත්තාම සංචාරක කටයුතු සම්බන්ධව එහෙම නැත්නම් සංචාරක ව්‍යාපාරය සම්බන්ධව ඉතාමත් හොඳ දිස්ත්‍රික්කයක්. හැබැයි අපිට පේන්නේ නැහැ පුත්තලන් දිස්ත්‍රික්කය තුල මේ සංචාරක කටයුතු විධිමත් කරන්න එහෙම නැත්නම් ලෝකේ රටවල් දැනුවත් කරන්න අවශ්‍ය කරන වැඩපිළිවෙළක් සකස් කරනවාද කියලා. ඊළඟට සංචාරක ව්‍යාපාරය දියුණු කරන්න අවශ්‍ය කරන යටිතල පාසුකම් ටික නිර්මාණය කරනවාද කියලා. දැන් කල්පිටිය වගේ ප්‍රදේශයක් ගත්තාම ලංකාවේ ඉතාමත්ම අලංකාරම එහෙම නැත්නම් දර්ශනීයම ප්‍රදේශ තියෙන්නේ කල්පිටිය අද්දද්දීපේ. ඒ දූපත් ටික ගත්තාම ඉතාමත්ම ආකර්ෂණීය. හැබැයි ලෝකෙට පෙන්වන්න ඒ පාසුකම් ටික විශේෂයෙන්ම ඒ ප්‍රදේශවල හෝටල් කර්මාන්ත කරන අයට ඒ කිසියට පාසුකමක් නැහැ. පාරවල් කිසිම විදියකින් හදලා නැහැ. ඊළඟට විදුලිය ලබා දීමේ වැඩපිළිවෙලක් නැහැ. ඊළඟට ජලය ලබා දීමේ වැඩපිළිවෙලක් නැහැ. එසා මේ යටතල පාසුකම් ටික නැතුව මේ ප්‍රදේශය දියුණු කරන්න බෑ. හැබැයි මේ ප්‍රදේශයේ බොහෝ ක්‍රියාකාරකම් ඇති කළ සංචාරක ව්‍යාපාරය දියුණු කරන්න පුළුවන් ප්‍රදේශයක්. ඒ නිසා මම යෝජනා කරනවා, මම හිතනවා ඔබතුමාලාට බැරි නම් තව මාස 3-4යි මම හිතන්නේ බලේ තියෙන්නේ. ඊට පස්ව අපි கல்பிட்டி அர்த்தத்தீபே அத்துலு புத்தளம் திஸ்ட்ரிக் சஞ்சார்க கர்மாந்தே சம்பச்சாரக கட்டயுத்து வல இதாமத்ம இஹலின் தியன் அவசியக்கன வெடபிலி வல விதிமத் சலஸ்ம அப்பிலங்க தீனவகில் பிரகாஷ் கரண ஒபதுவலட்ட அவசியனம் ஏக பரிசீலனை கரண அப்பிட அவஸ்தாவக் லபா தென்ன புலுவன் கிலா விசேஷம் யோஜனா கரண அமாத்யவரயாத் இவகேம அப்பி அப்பி தெக்கா குவந்தடுபலே வெச்ச சித்திய வீசா கரண கியான பஸ்ஸே மிரட்டே விசேஷன்ம சஞ்சாரக வியாபாரி இது நம்ம பங்களத் கருப்பு ரட்டக் நேவத நெகட்டிவான அவசியக்கான விதேசி வினிமய அரகான அப்படி சஞ்சார கட்டித்து தியூனுக்கரன் அவசியக்கரன வீசா சபையன கிரமே சஞ்சாரகன் மே பாசுக்கம சபையன வெனுவட்ட ஏ சஞ்சாரகங்கின் எம்தி சித்தியக் உதுரகன் வெடபிலில சகசலா மே மேதுல ஜாமாரமக் விசலபாதீமே எம் கிசி ஆயத்தனையாக ஜாவரம் கட்டிட கிரியாத்மக குணாக்கின் தமாய் தனகண்ட லபுனே மேட்டிக் காலகட்ட பெற எத்துக்கோட்ட மே மே கட்டித்து சம்பந்தி தேன் முகத்து சித்தவின் அப்ப பலபுரத்தேனோ அப்பே சஞ்சாரக கட்டித்து தியூனு கரன்னா அப்பிட்ட வீசா லபாதியுத்து விதேச ரட்டவால் வலட்ட நிதா ஸ்வீத வீசா பலபத்தியக் லபாதீமே வெடபிலில அப்ப கிரியாத்மக் கலயுத்து ஏ கிரியாத்மக கிரீமென் தமாய் அப்பிட்ட மே ரட்ட தியூனு கரன்ன அவசியகன் எமெ நெத்தம் விதேச வினிமே எகதுக கொண்ட அவஸ்தாவ லபென்ன கீன எக விசேஷன் மதக் கர்னோ இவகேம ஐ அப்பி தானாபதி காரியால ஹரஹா விதேசகத ஸ்ரீலாங்கிகியாவ தவமத் நிவரதி ஆகாரம் சம்பந்த கரகா நெத்தே சஞ்சாரக வியாபார தியூனு கரன்ன அவசியகன் வெட பிலிவல் அப்பி தன்னவா லோகே வெதகத் ரட்டவல்ல சஞ்சாரக ஹரிட மே ரட்ட என விசேஷ ரட்டவல்ல அப்பே ஸ்ரீலாங்கிக்கு இன்னவா
ஆர்டர் ஆர்டர் ப்ளீஸ் நியோஜக கதாநாயகத்துமா முளசன்
லோக ரட்டவால் தீனவா அப்பே ஸ்ரீலாங்கிக்கு தேவந்த வசேன் ஏ ரட்டவால சம்பந்திக்கன்னு அதிகரகத்த விஷால வசேன் முதல் தீன இவகேம பலபுருத்த தீனா தனும தீன இவகேம ஏ விதேச ரட்டவால இன்ன ஜாதிக்கன்னு சம்பந்திக்கன்னு வெடிவசன் தீன ரட்டவால் தீன் ஏ ரட்டவால தானாபதி காரியால ஹரா மம ஹம தாம கீன விதியட விதேசகத ஸ்ரீலாங்கிக்கியா வெக்கமுத்துவா கதலா மே சஞ்சாரக வியாபாரே மீட்டுவடா பஸ்குணியாக்கு இசரவடகே நீ வெடபில்ல அப்படி ஹதன்ன புலுவாங்க இவகேம ரிச்சுவல் சம் எக தனமத் மினுசு மெஹட கேன்ன புலுவாங்க மே ரடட மெரட்ட கேனா போம சல்லி வெடிபுர வியதம் கர்ன ஆய ஆவோ தமை அப்படி விதேசினி வெடிபேன் லபென் சமஹர வேளாவட்ட மெஹ என போஹோ சஞ்சாரகே அப்படி தக்கினா போஹோ வேளாவட்ட வடயக் கால எஹம நெத்தம் புட் சைக்கிள் எக கீல்ல எஹம நெத்தம் 3 வில்ல எக கீல்ல தமுங்கே காலே கத கல்ல எக ரவுமன் கீல்ல ஆபோ யன ஹபை ஈட வடா ரட நரமன்ன அலுத் விசேஷன்ன அத்தியனே கரன்ன ஏனாய வெடி ஏயவ லோகே அனித்ரடலோட யன்னி ஏயவ கண்ண வெடபிலக் அபிட ஹதன்ன புலுவாங் ஏக ஹதன்ன விதேசகத ஸ்ரீலங்கிகேகின் விசேஷன மே வெடகொட்ச கரன்ன புலுவாங் கிலா மங் விசாஸ் கர்னோ முகத ஏய அபிட பிரகாஸ் கர்னோ அபிவ கிசிம சம்பந்திகரணே கரகன் நே கிலா ஸ்ரீலங்கா இன்சவம இல்லிமக் கர்னோ விதேசகத ஸ்ரீலங்கிகேவ மீட வடா எக்கது கரகேன ஏக ராசி கரகேன ஏயகே ஹக்கியாவத் எக்க ஏயகே தனுமத் எக்க ஏ வெடகொட்ச ஹரியன் கரன்ன கிலா இவகேம ஐ அபி எஜுகேஷன் ஹப் எக்கக் ஹெடியட லங்காவ ஹதன வெடபில் இஸ்ரஹட யன்னத்தே தாம அபி மே விருத்திய சமிதி வலட எக்க எக்க இஸ் சங்விதான வலட பய ஹங்கிலா இன்னோத் மேரட இஸ்ரஹட தியுனு கரன்னே கோ விதியட கிலா வெடபில்ல ஹதன்னே கோஹமத ஏகட அபி ஹதன்ன ஓன அத விசேஷின அபி கத்தாம் பங்களாதேசே வகே ரட்டவல் கத்தாம அத போஹம மியன்மார் வகே கத்தாம் மீங்கள உடக் இஸ்ரஹட கிலா தியன அத்யாபன பத்தெ ஏகெங் விதேசுவினி மே உபேன விசால சுட்டாங்க சித்த வேலா தீன் இலங்கட ஹூமாரு கரகேனி மிக இதாமத் வடினா ஹூமாரு அத்யாபனி நிசா மங் ஹிதனவா விசேஷன் மே ஏகனத் மே சம்பந்த ஹிதன் கிலே வகேம அபிட விசேஷம் மதக் கரண தீனா மே வகேம கிரீடாவ கென கத்தாம அபே கிராமிய வஷேன் ஹம கெனக்ம சஹபாகன எல்லே கிரீடா தன் மே எல்லே கிரீடாவட கிசும செலக்கில்ல அபி தக்கின்ன ராஜ்ய வசேன் எல்லே கிரீடாவட கிசும செலக்கில்ல ஏ அய இத்தாமன் அபாசுயன் தமாய் சமாரலாட்ட போலட்டின் கரகாண்ணி தமுங்கே எதிந்தா கம்கரு சேவே இதுல அவில்ல தமாய் ஏகே சண்டிட்டு எக்கத்து கொள்ள தமாய் எல்லே போலட்டின் கரக சார் சமார வேளாவட்ட கத்தாம ஹெம்ம கமகம எல்லே கிரீடாவ சித்தன ஹரியர் நிகாங் ஜாதிக வசேன் எல்லே கிரீடாவ இஸ்ரஹட கண்ண புலுவாங் ரட்டக் ஹரியர் நங்கரண்ண புலுவாம் மேக மொகத எல்லே கிரீடாவ பல்ஹட தான் ஒண்ணே மே மே துப்பத்தா ஹெம்ம நெத்தம் கம்கருவா நே வகேம விசேஷன்ம கமே போஹோ தேவல் கர்ண கண்டாம் மேக துல கர்ண
காலே அவசாங்க
நகர வந்தே சம்பந்தவ ஏரக் ஏ ஏ தரங்க விசேஷன் மே கிரீடாவ மே பல்ஹட தாலா மே அனித் கிரீடாவல் விதரக் இஸ்ரஹட கெல்ல கிரிக்கெட் ஃபுட்பால் வாலிபால் கீனா விதரக் කුඩට ගෙනල්ලා මේ වැඩේ කරන්න අවශ්‍ය නැහැ. මොකද ඒත් ක්‍රීඩකයෝ. ඒත් ක්‍රීඩකයෝ ඉතමත් මාංශිකලා ක්‍රීඩා කරන අය. අනිත් ඒ විතරක් නෙමෙයි. කුඩු ගංජා ඒ දේවල් වලට ඇබ්බැහි වෙන්නේ නැතුව තරුණයෝ හැටියට ගමේ ඉන්න ගමේ හැම විශේෂයෙන්ම සමාජ සේවය කරන කණ්ඩායමකට ගිහිලා තමයි එල්ලේ ක්‍රීඩාව කරන්නේ.
ඒ නිසා මම
විශේෂයෙන් ආරාධනා කරනවා මාතෙතුමාට එල්ලේ ක්‍රීඩාව සම්බන්ධව මීට වඩා රාජ්‍ය අනුග්‍රහය ලබා දෙන වැඩසටහන් ක්‍රියාත්මක කරන්න, මුදල් ප්‍රතිපාදන ලබා දෙන වැඩසටහන් ක්‍රියාත්මක කරන්න, ඒ අයව ශක්තිමත් කරන්න, ධෛර්යය කරන්න ඔබතුමා එන්න අපිත් සූදානම් ඒකට අවශ්‍ය කරන සහයෝගය ලබා දෙන්න කියලා අවසාන වශයෙන් කියන ඔබ ස්තුතිය අවස්ථාව ලබා දීම.
බොහොම ස්තුති කරුවන්තුමා. අගරු දයාශ්‍රී ජයසේකර මහත්තයා ඔබතුමාට මිනිත්තු 7ක් කාලයක් තියෙනවා.
කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, විශේෂයෙන්ම අද මේ අපි මේ සාකච්ඡාව යන වෙලේ මේ රටේ උපාධිධාරීන් විශාල සංඛ්‍යාවකට අද රැකී රක්ෂා නැති වෙලාව. හැබැයි රැකී රක්ෂා නැති උපාධිධාරීන්ට ඒ අය ආපුවාම පාර්ලිමේන්තු වඩරවුමට, පාර්ලිමේන්තු වඩරවුමේ ඒ අය ඇවිල්ලා උද්ඝෝෂණය කරනකොට, ඒ අය තමන්ගේ දුක කියනකොට ආණ්ඩුවේ පොලිසිය ජල ප්‍රහාර ගහලා ඒගොල්ලන්ව විශාල හානියක් සිද්ධ කරලා තියෙනවා. අනික් පැත්තෙන් ඒ වගේම විශ්‍රාමිකයෝ, මේ රටේ විශ්‍රාමිකයන්ට විශාල අර්බුද ගන්නාවකට අද මූණ දෙන්න සිද්ධ වෙලා තියෙනවා. ඒ අය තමන්ගේ දුක කියන්න පාරට බැස්සම සලකන්නේ කඳුළු ගෑස් ගහලා. මම කියන්න කැමති මේ ආණ්ඩුවට උමනා කරලා තියෙන්නේ මිනිස්සුන්ගේ දුක දකින්න නෙමෙයි. ඒ නිසා තමයි අපේ අම්මල දාත්තලගේ හම්බුණ අර දෑවැදරත් දැන් මේ බද්දක් ගහන්න මේ ආණ්ඩුව කටයුතු කරන්න උත්සාහ කරන්න. ඒ වගේම විශේෂයෙන්ම කියන්න ඕනේ, දැන් අද කවදක්වත් ඉතිහාසයේ සිද්ධ වුණේ නැති විදියට අවුරුදු ගණනාවකට පස්සේ 47 වෙනි නීතිපතිවරයා. තව ඌගේ කාලය දීර්ඝ කරන්න අද දැන් දෙපාරක් යෝජනා ගියලා අද තව පාරක් තුන්වෙනි වතාවටත් පාර්ලිමේන්තුවේ ව්‍යවස්ථාදායක සභාවේ අනුමැතිය ඉල්ල තිබුණා. හැබැයි අද ඒක පරාජයටපත් වුණා. ඒක අපි ස්තුතිවන්ත වෙනවා ව්‍යවස්ථාදායක සභාවට කොන්ද කෙලින් තියාගෙන මෙවැනි තීන්දුව ගැනීම ගැන. මොකද හේතුව මේක කරන්න හැදුවේ වෙනත් වැඩපිළිලක්. ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ අග්‍රවිෂකාරතුමා විශ්වාස කරනවා තව මාස කීපකින්. එතකොට නීතිපතිතුමාව ගෙනල්ලා නීතිපතිතුමාව අග්‍රවිෂකාරය බවට පත් කළා. තමන්ට අවශ්‍ය කරන නඩු ටිකකින් බේර ගැනීම සඳහා අරන් යන දේශපාලනික කුමන්ත්‍රණයක් තමයි මේක පිටස් තිබුණේ. ඒ නිසා දේශපාලන කුමන්ත්‍රණය පරාජය කරන් ව්‍යවසායක සභාව කටයුතු කිරීම ගැන මම එයාට උත්සුතුවන් දෙනවා. මොකද හේතුව ඊළඟට එන දැන් මේවත් එක්ක විශාල නඩු අප සංඛ්‍යාවක් එනවා. දැන් අද පාර්ලිමේන්තුවේ මේ රටේ ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිශ්චයකාරවරුන්ට පාට් එක දැම්මා කරන්න ඊළඟට මොකද්ද කියලා. එතෙන් මේක ගිහිල්ලා තියෙන්නේ. මොකද හේතුව දන්නවා, දැන් දින කෙමෙන් අඩුවෙමින් යන්නේ. ආණ්ඩුවේ කොටස් කෑලියෝට බෙදිලා ආණ්ඩුවේ ඇයට යන්නේ මන්නේ තැනවල පත් වෙලා තියෙනවා. එයාට ජනාධිපති කවුද, ඊළඟට අපේක්ෂකයා කවුද කියලා හොයාගන්න බැරි තැනකට පත් වෙලා තියෙනවා. වියරු වැටිලා ඉන්නේ. ඒ නිසා තමයි අපේ සුනිල් අමතුමාට නම් පියරවටලා නැහැ එතුමා. එතුමල්ලා කට්ටිය ඔය එතුමල්ලා තියාගෙන යනවා තද්දම් වල රැස්වීම්. ඉතින් එතුමල්ලා දන්නේ නැහැ එතුමල්ලා කොහෙද යන්නේ කිය. කවුද ජනාධිපති අපේක්ෂක කියලා දන්නේත් නැහැ. ඉතින් ඔය එකක් තියදී යනවා මොනවා හරි එකට එකතු වෙච්ච කට්ටියක් එකතු කරගෙන. ඉතින් මං කියන්නේ කැමති ඒ නිසා මේ අවසාන දින ගණනාව තුල ආණ්ඩුවට සිද්ධ වෙලා තියෙනවා විවිධාකාරයෙන් තමන්ගේ අනාගතය සර්වපකාරයෙන් සාර්ථක කරගන්න පුළුවන් වැඩපිළිවෙළක් ගැන කතා කරා. දැන් විශේෂයෙන් සංචාරක ව්‍යාපාරය ගැන කතා කරනවා. සංචාරක වැඩි වෙලා තියෙනවා. ඒකට අපි දන්නවා ඒකට හේතුව මොකක්ද කියලා. විශේෂයෙන්ම එක පැත්තකින් හරිම්පාන්දු මැතිතුමා ඇතුළු එයාටත් අපේ ස්තුතිය පුද කරනවා. විශාල කැපවීමක් එදුමත් කරනවා. ඒක මම නැහැ කියන්නේ. හැබැයි අද සංචාරකයන්ගේ පැමිණීමත් එක්ක බලන්න සිද්ධ වෙලා තියෙන දේ, අපේ රටේ ඉන්න සමහර ව්‍යාපාරිකයෝ සංචාරකයන්ගෙන් ගහන් කන හැටි, අර සංචාරක YouTube කෙනෙක් කාන්තාවකගේ මුදල් පසුම්බිය පැහැරගත්ත හැටි, රුපියල් 800කට වැඩි එකක් විකුණලා කන හැටි, එයාට සමහර දම්වල ගියාම සිද්ධ වෙන අඩන්තෙට්ටම් ත්‍රිවිල් ඇතුලේ උඹ දූෂණය කරන්න හදන හැටි, මේවද මේ රටේ සංචාරකයන්ට සලකන ක්‍රමයේදී මම අහන්න කැමති එකයි අපිට වැදගත් වෙන්නේ සංචාරකව එනකොට ඔවුන්ව බලා ගන්න විදියක් ඔවුන් ආරක්ෂා කරන්න විදියක් රෑ 12ට එකට හරි කමන්නේ මේ මිනිසුන්ගේ යලේන විදියක් ලෑස්ති කරගත්තේ නැත්නම් මතක තියාගන්න මේවා ඉතාම කළු පැල්ලම් විදියට තමයි යන්නේ ඇවිල්ලා හිටපු යූටියුබර්ස්ලා දෙන්නේ ලංකාව පිළිබඳව දැම්මේ වැරදි අර්ථකථනයක් ඔවුන් ලංකාවට ආදරෙයි හැබැයි ඔවුන්ට සිද්ධ වුණා ඔවුන්ට සිද්ධ වුණ අකරතැබ්බය බස් එකේ යනකොට ඒ බස් එකේ ආපු මගේ කරන් ගියේ ඇවිල්ලා ඇගේ බෑග් එක අරන් ගිය එක ඊට පස්සේ ඒක අල්ලගත්ත පොලිසියට පිසිද්ද වෙන නමුත් ඒකෙන් මේ රටට සිද්ධ වුණ හානිය කොයි තරම්ද කියලා කල්පනා කරන්න ඕන අනිත් පැත්තේ රුපියල් 800කට උළුඳු අටයක් විකිණපු කඩේ මුදලාලි ඉන්නකොට තරව කරුවෙක් ඇවිල්ලා කඩේ බඩු විකුණනවා නා මොකද්ද මේ රටට අත් වෙලා තියෙන නිර්ණම් ඒ නිසා මේක හදාගැනීමේ වැඩ පිළිලක් අපිට අවශ්‍යයි. ඒ වගේම විශේෂයෙන් පහසුකම් පිළිබඳ අපිට විශාල අරමුදයක් තියෙනවා. මේ සංචාරකයන්ට යන්න පොදු පහසුකම් කොහෙවත් නැහැ. වැසිකිලි පහසුකම් කොහෙවත් නැහැ. ඒ නිසා මම ඉල්ලනවා ආණ්ඩුවේ විශේෂයෙන්ම ලංකාව පුරා පොදු වැසිකිලි පහසුකම් ප්‍රමාණයක් ලෑස්ති කරන්න. රුපියල් 100 200 දිය ගියාට කමක් නැහැ. මේක අලුත් සංකල්පයක් විදිහට රට ඇතුලේ ක්‍රියාත්මක කරන්න සාමාන්‍ය මිනිස්සුන්ටත් යන්න අද තනක් නැති තැනකට මේක පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා ලංකාව පුරාම අපිට පුළුවන් එක්කෝ පොදු වැසිකිලි පහසුකම් ප්‍රමාණයක් ලෝකයේ අනෙක් රටවලට අපි ගියාම අපිට ගිහිල්ලා ටිකක් ගිමන් ඇරලා ඉන්න පුළුවන් තැන් ඕන තරම් ඒගොල්ලෝ හදලා තියෙනවා. ගිහිල්ලා ටිකක් කියලා ඉඳගෙන ඉඳලා පොෂුමේට ඕන නම් ගිහිල්ලා ඇතර තියෙන පොඩි කඩයක් ඉදිරින් මොනවාරි දෙයක් අරගෙන මේම යන්න පුළුවන් ක්වලිටි එකක් නැත්නම් ක්‍රමවේදයක් ලස්සන හදන්න පුළුවන් වැඩපිළිවෙළක් හදන්න. ඒ නිසා මම හිතනවා මේ වගේ අලුත් වැඩපිළිවෙළන් තුල තමයි සංචාරක ව්‍යාපාරයේ තවදුරටත් වර්ධනය කරන්න පුළුවන්. ඒ වගේම අනෙක් පැත්තෙන් අපේ ටාගට් එකක් හදාගෙන තියෙනවද? මම ආන්න කැමතියි. දැන් කොහොම බාණ්ඩ එයාපෝට් එකට ආපුවාම එයාපෝට් එකේ මිනිස්සු තැන් තැන් වල බුදි මං ගේසදී එනකොට මේ පාරවල් දිගේ අර එන මාර්ග දෙපැත්තේ සංචාරකෝ නිදාගෙන ඉන්නවා. සංචාරකයන් ඉන්න පුටුවක් අඩුම තරමේ නිදා ගන්න පුළුවන් පහසුකම් ටිකක් මේ එයාපෝට් එක ඇතුලේ ලස්සන හදන්න පුළුවන්. නිදා ගන්න තිබිච්ච එයාපෝට් එක ඇතුලේ නිදා ගන්න තිබිච්ච කාමර දැයක නවත්තලා. මම දන්නේ මේ සංචාරක ඇමතුමාට මම ඉල්ලීමක් කරනවා කරුණාකරලා යන්න එයාපෝට් එකට ගිහලා බලන්න මේ රටේ එයාපෝට් එකේ සංචාරකයන්ට අත්ලා තියෙන ඉරණම ගැන. එයාගේ ඒ සම්බන්ධව අඩුම තරමේ වෙනත් රටවල තියෙනවා වෙනම ස්ථාන පැය 3-4ක් 4-5ක් පරක් වෙනකොට ඇවිල්ලා සංචාරකයන්ට පාඩුවේ ගිහිල්ලා පොඩක් ඇලවෙලා නිදා ගන්න පුළුවන් ස්ථාන හදලා තියෙනවා කුඩා පුටු සබ්බාසු ඉන්න කකුල් දෙක මසාජ් කරගන්න ඊළඟට සමහර හැම එයාපෝට් එකම උඩටට්ටුවේ කාමර ලංකාවේ කාමර තිබුණා දැන් ඒ කාමර ටික සංචාරකයන්ට දෙන එක පැත්තකින් තියලා මම දන්නේ දැන් ඒකට මොකද වෙලා තියෙන්නේ කියලා මේවා ගැන හොයලා බලන්න ඒ වගේම අපිට 4.3 බිලියන් 2018 අම්ර සංචාරක දෙලා ලක්ෂ 25ක් ආවා වැඩි කර ගැනීම සඳහා මම ක්‍රියාමාර්ගයක් ගන්න ඕනේ. ඒකට ටාගට් එකක් අපිට තියාගන්න. බිලියන 8ක් 4ක් 5ක් 6ක් අපිට හොයාගන්න පුළුවන් වැඩපිළිවෙල හදා ගන්න. ඒ වගේම මම කියන්න කැමතියි මේ ක්‍රීඩාව ගැන දැන් ක්‍රිකට් ක්‍රීඩාව සම්බන්ධව ඇතිලා තියෙන තත්ත්වය විශාල සමහර අයගේ චෝදනාවට ලක් වෙලා තියෙනවා. පැයේ ක්‍රිකට් බෝඩ් එකේ තමයි ඔක්කොම පහර දෙන්නේ. මම කියන්න කැමතියි ක්‍රිකට් බෝඩ් එකේ තරමුද තියෙනවා ප්‍රශ්න තියෙනවා. ඔවුන්ගේ පස්ස ගන්නාවක් අපි දකිනවා නමුත් මම කියන්න කැමති විශේෂයෙන්ම මේ ක්‍රීඩකයෝ තමයි ගිහිල්ලා ක්‍රීඩා කරන්න මැච් එක ගහන්න ක්‍රීඩකයෝ ක්‍රිකට් බෝඩ් එකේ කට්ටිය නෙමෙයි නේද මුසුලිමතුමා හොඳට ක්‍රීඩාව ගැන හොඳ අවබෝධයක් තියෙන කෙනෙක් මැච් එක ගහන්නේ පිච් එකට ගිහිල්ලා ක්‍රිකට් ගහන්නේ ක්‍රිකට් ක්‍රීඩකයෝ එයාගේ ෆිට්නස් ගැන අපි කතා කරපුවාම මම ඒ කාලේ මට බාර දුන්නා හැමදැනකින් මං කිව්වම් බඩ වැඩි කියලා මේ Facebook කන්දරාව කරගෙන මට ගැහුවා. අද මොකද වෙලා තියෙන්නේ? අද මම ඒ ක්‍රීඩාවට විද්‍යාව ගේන්න හදපුවාම ක්‍රීඩාවේ මේ අපේ තියෙන ෆිට්නස් එක ගැන කතා කරපුවාම අනේ ලෝකෙ දැන් මං දැක්ක රටවල් කීප එක ක්‍රීඩකයන්ගේ ඇඟවල් දාලා ඊළඟට අපේ ක්‍රීඩකයෙක් කෙනෙක් දැන් දෙන්නේ ඇඟක් දාපුවාම ඊට පස්සේ ඔවුන් එක මේක සංසන්දනය කරලා බලපුවම අපිට පේනවා මේ තියෙන தත්ත්වය මොකද්ද කියලා. ඔවුන්ගේ රසලකිල්ල ක්‍රීඩකයන්ගේ නොසලකිල්ල තමන්ගේ ජාතිය වෙනුවෙන් ක්‍රීඩා කරපු එක වෙනුවට රට ජාතික ක්‍රීඩකයෙක් කියලා කියන එක තිබිච්ච ආඩම්බරය අද නැති කරගෙන තියෙනවා. අන්න ඒ ගෞරවය උන් නැති කරගෙන තියෙන්නේ. ඒ ගෞරවය නැති වෙනකොට
ඒ පරාජයේ අඳුරු සෙවණැලි වලින් බැහැලා යනවා. ඊට පස්සේ දිගින් දිගටම කියන්නේ ක්‍රිකට් එක කඩන් වැටලයි කියලා. ඊට පස්සේ ක්‍රිකට් එක කඩා වැටුවේ ක්‍රිකට් ක්‍රීඩා සංගමය කියලා කියනවා.
කර්මන්තෝ අවසන් කරා.
ඔවුන්ට දෙන්න පුළුවන් සහයෝගය උන් දෙනකොට හරියට සෙල්ලම් කරන්නේ නැත්නම් සෙල්ලම් කරන මිනිස්සු ටිකක් යොමු කරගන්න එකයි කරන්න තියෙන්නේ. රට වෙනුවෙන් අවංකව ගිහිල්ලා අර අහස් කුරු ගහන්න නැතුව අපූර්වට හොඳට සෙල්ලම් කරන ක්‍රීඩකයෝ අනෙක් රටවල ඉන්න වගකීමක් ඇතු. පළවෙනි ඕවර 10 කොහොමද අපි ගහන්නේ? 20 ගහන්නේ 30 ගහන්නේ එහෙම ප්ලෑන් එකකට අපි ගහන්නේ. අපිට බලන් ඉන්නකොට අපිට තේරෙනවා මේ අය කිසිම වගකීමක් නැති මිනිස්සු බවට පත් වෙලා තියෙනවා කියලා. ඒ නිසා මම නම් චෝදනා කරන්න වෙන කාටවත් නෙමෙයි. ක්‍රීඩකයෝ දැනගන්න ඕනේ තමන්ගේ රට නියෝජනය කරනවා වගේම මේ තමන් ගහන ගේම් එක මොන වගේ ගේම් එකක්ද මං ගහන්නේ කියලා කල්පනා කරලා ඔළුව පාවිච්චි කරලා හොඳට ඉඳලා ගහන්න පුළුවන් දක්ෂ ක්‍රීඩකයෝ අපිට ඉන්නවා නැතුව නෙමෙයි. එයාට මං දොස් කියන්නේ නැහැ. හැබැයි තමන්ගේ ඒක තමන්ගේ ආදායම් මාර්ගය, තමන්ගේ වෘත්තිය. ඒ වෘත්තිය කරනකොට අවශ්‍ය වෙනවා තමන්ගේ ෆිට්නස් එක තියාගන්න. පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක්ගේ බඩ ගැන කතා කරාට වැඩක් නැහැ. මොකද හේතුව ඔහුට බඩ දින මන්ත්‍රීවරු වුණත් සමහරලාට ඔහු කල්පනා කරනවා ඒ අනිත් පැත්තෙන් කියවලා කියලා පාඩම් කරලා නැත්තම් ඒ ගැන සමීක්ෂණ කරලා ඔවුන්ට කතා කරන්න පුළුවන්. හැබැයි ක්‍රීඩකයෙක් කියන්නේ වෘත්තිය ඔහුගේ වැදගත්කම තියෙනවා. ඔහුගේ ක්‍රීඩකයෙක් කියලා පෙන්නන්නේ ඔහුගේ වෘත්තිය, දැනුම, වෘත්තිය, ශක්තිය. ඒ නිසා ඒ තීරණය වෙන්නේ අවසානයේ ෆිට්නස් එක. ඒ නිසා මම හිතන්නේ ඒ සඳහා ක්‍රීඩකයෝ විදිහට අවශ්‍ය කරන ශක්තිය ලබා ගන්න ඕනේ කියන එකත් මතක් කරමින් ඔවුන්ගේ මේ තියෙන චෝදනා වලට ඔවුන්ට උත්තර දෙන්න පුළුවන් ශක්තියක් ලැබේවයි කියලා ප්‍රාර්ථනා කරමින් මගේ වචන ස්වල්ප අවසන් කර.
පවන්සිතේ ගරුවන්තුම ගරු සානෙක්කෙන් රාසමාණික්ක මැතිවම තමයි මිනිත්තු 5-7ක කාලයක් තියෙනවා.
බොහොම ස්තුතියි. විශේෂයෙන්ම සංචාරක කර්මාන්තය පිළිබඳව අද දවසේ විවාද කරන මේ අවස්ථාවේදී සංචාර කර්මාන්තය පිළිබඳව සහ සංචාර කර්මාන්තය හරහා රටට ලැබෙන ආදායමේ ආදායම් ප්‍රමාණය පිළිබඳව මට විශාල ප්‍රශ්න කීපයක් තියෙනවා. මොකද අද වෙනකොට මං හිතන්නේ ලංකාවේ සංචාරක කර්මාන්තයෙන් රටට ලැබෙන ආදායම, මේ සංචාර කර්මාන්තයෙන් රටට ලැබෙන ආදායම ගැන සඳහන් වෙන ප්‍රමාණය, මුදල් ප්‍රමාණය හරිද වැරදිද කියන එක ගැන විශාල ගැටලුවක් තියෙනවා. මොකද එක සංචාරක, මේක සංචාරක කර්මාන්තයේ සංචාරකයෝ අවුරුද්දට නැත්තම් මාසෙට මෙච්චර සංචාරක ප්‍රමාණයක් එනවා, ඒ හරහා ලංකාවට මෙච්චර විදේශ විනිමයක් ලැබෙනවා, නැත්තම් මේ හරහා ලංකාවට මෙච්චර ආදායමක් ලැබෙනවා කියලා ඒක ගණනය කරන්නේ යම් එක සංචාරකයෙක් එක නයිට් එක කර ලංකාව තුළ වියදම් කරන මුදල් ප්‍රමාණය කියලා සාම්පල් එකක් අරන් මේ සාම්පල් එක වැඩි කරනවා එන සංචාරක ප්‍රමාණයෙන්. හැබැයි මේ සංචාරකයෙක් වියදම් කරන ප්‍රමාණය ගණනය කිරීම සම්බන්ධව හරි ගණනය කිරීම කරලා තියෙනවද කියන පැහැදිලි ප්‍රශ්නයක් අද මට මේ සභාවේ ඇත්තටම මතු කරන්න මම කැමතියි. මොකද මේ සංචාරකයෝ අද වෙනකොට ලංකාවට, ලංකා ඇතුළට එන සංචාරකයෝ දැක්කම විශාල ප්‍රමාණයක් ඇත්තටම බැක්පැකර්ස් තමයි ගොඩක් එන්නේ අද. අද අපි දකිනවා සංචාරකයෝ විශාල ප්‍රමාණයක් ලංකාවේ තියෙන ලක්ෂරි හොටෙල්ස්, ලක්ෂරි බුටික් හොටෙල්ස් වලින් අද මම දන්න විදිහට ගොඩක් ලක්ෂරි හොටෙල්ස් වල බුකින් නැහැ අද. ඒකට හේතුව රට තුළට පැමිණෙන අපි ඇට්‍රැක් කරලා තියෙන ටුවරිසම් ජාතිය, ඒ කියන්නේ මේ තියෙන ටුවරිසම් මාකට් එක නැත්තම් ටුවරිසම් කැටගරි එක ගොඩක් ලෝ ස්පෙන්ඩින් කැටගරි එකක් තියෙන තමයි තියෙන. අද වෙනකොට අපි දකිනවා මේ සංචාරකයෝ ඇවිල්ලා ලංකාව තුළ යම් යම් වෙළඳාම්බලක් ඉරත වෙනවා අපිට දකින්න පුළුවන්. ඉතින් ඇත්තටම අපි ඇවිල්ලා ලංකාව තුළ ටුවරිසම් එන නම්බර්ස් වලට වඩා ඒ ටුවරිසම් එන ක්වොලිටි ඔෆ් ටුවරිස්ට් ලා පිළිබඳව මීට වඩා හොඳ අධ්‍යයනයක් කරලා ඒ හොඳ වියදම් කරන ලංකාව තුළ වියදම් කරන්න පුළුවන් ටුවරිස්ට් අපිට ට්‍රැක් කරන්න පුළුවන් ක්‍රමවේදයක් වෙත රට යන්න ඕනේ කියන එක මගේ මතය. හැබැයි අද රට තුළ මේ සංචාරක කර්මාන්තය ඩෙවලොප් කරන එක සම්බන්ධව අපි කතා කරනකොට මීට වඩා මොනවද වෙන්නේ? සංචාරකයන්ගෙන් සංචාරකයන් ලේසි වෙන්න කියලා VFS එක හරහා ඩොලර් අරගෙන රටට ලැබෙන්න ඕන ආදායමක් සංචාරකයන්ගෙන් මුදල් ආය කරගන්න නම් ඒක එන්න ඕනේ රටට, නැත්නම් ආණ්ඩුවට එන්න ඕන සල්ලි. මේ ප්‍රයිවට් කම්පැනි වලට අද VFS හරහා කම්පැනි වලට මුදල් උපයන්න ක්‍රමවේදයක් තමයි අද හදලා තියෙන්නේ. සංචාරක කර්මාන්තය දිනු කරලා සංචාරකේ වැඩිපුර ගෙනල්ලා රටට ආදායමක් හදලා දෙනවා වෙනුවට යම් මේ ආයතනයේ කවුද අයිතිකාරයෝ මේ ආයතන පිළිබඳව මම හිතන්නේ ඉදිරි අනාගතයේ එළියට එයි. මේක පිටිපස්සේ කවුරු හරි ලංකාව තුළ දැන් මේක ගෙනාවු මේක හඳුන්වා දුන්න ක්‍රමයේ පිළිබඳ බිලියන ගාණක හොරකම් කිරීමක් කරන්න
මේ හොඳ ක්‍රමවේදයක් හදාගෙන තියෙන සංචාරක ශේත්‍රය දිනු කරනවා වෙනුවට මුදල් හොරගම් කරන එක මේ ආණ්ඩුවේ ඉන්න සමහර කට්ටියගේ ක්‍රියාවලියන් හරහා මුදල් උපයන මුදල් හොරගම් කරන එක ක්‍රියාදාමයක් කරන් ඉන්නකොට සංචාර කර්මාන්තය විතරක් නෙමෙයි මේ රටවත් දිනු කරන්න බැරි තත්ත්වයකට යන්නේ මොකද අපි දන්නවා මේ රට තුළ ඉදිරි අනාගතයේදී අපි නිතරම සාකච්ඡාට ලක් වෙනවා ජනාධිපතිතුමත් කියනවා මේ ලෑන්ඩ් ඉන්දියාවත් එක්ක තියෙන ලෑන්ඩ් කනෙක්ටිවිටි එකක් ඇති කරන එක පිළිබඳව ඇත්තටම ඉන්දියාව සමග මේ ලෑන්ඩ් කනෙක්ටිවිටි එකක් ඇති කිරීම තුළින් දකුණු ඉන්දියාවේ ඉන්න සංචාරක දකුණු ඉන්දියාවේ ඉන්න ජනගහණයෙන් 1%ක් ලංකාවට සංචාරක හැටියට ආවත් මේ ලංකාව තුළ තියෙන ටුවරිසම් ඉන්ඩස්ට්‍රි එක හරහා විශාල මුදල් ප්‍රමාණයක් ඉදිරි අනාගතයේ උපයන්න පුළුවන් ඒක නිසා මම දන්නවා මම හිතන්නේ ජනාධිපතිතුමත් මේ ආණ්ඩුවත් මේ ඒ පිළිබඳ හොඳ විදියට ප්‍රගතිශීලී ලෙස ඒක දිහා බලනවා ඒක නිසා ඉදිරි අනාගතයේ මෙන්න මේ දේ වුණොත් එහෙම මම හිතන්නේ තව දුරටත් ටුවරිස්ට්ලා වැඩි කන්ට් බලන් ඒ වගේම තමයි උතුරු නැගෙනහිර ගත්තම උතුරටයි නැගෙනහිරටයි අද ටුවරිස්ට්ලා නැහැ උතුරටයි නැගෙනහිරටයි ටුවරිස්ට්ලා බැක ගන්නවා කියන හරිම අමාරුයි ඒකට හේතුව කනෙක්ටිවිටි අද නැගෙනහිරට හරි යාපනයට හරි එනවනම් දැන් යාපනයෙන් නම් අඩුම ගන්නේ පලාලි ඉන්ටර්නැෂනල් එයාපෝට් එක ඔපරේට් වෙන නිසා ඒ පලාලි ඉන්ටර්නැෂනල් එයාපෝට් එකට එන එක ෆ්ලයිට් එකක් මං හිතන්නේ ඒ ෆ්ලයිට් එක නිතරම ෆුල් හැබැයි නැගෙනහිර ගත්තම මඩ කලපුවේ තියෙන එක එයාපෝට් එක පවා පහුගිය කාලේදී ඩොමෙස්ටික් ෆ්ලයිට්ස් හරි ඔපරේට් වුණා දැන් මේ වෙනකොට ඒ ඩොමෙස්ටික් ෆ්ලයිට් ඔපරේට් වෙන්නේ නැත් නේ මඩ කලපුවට හරි අම්පාරට හරි නැත්තම් තිරුකුණාමලට කොහෙද යනවා සිනමන් යාහරහා යන ෆ්ලයිට් එක විතරයි යන්න පුළුවන් ඒක මම ඩොලර් 250ක් විතර යනවා ඉතින් ඒ ගාන වියදම් කරන් ටුවරිස්ට් නැගෙනහිර ප්‍රාදේශයට එන්නේ ඒක නිසා ඉදිරි අනාගතයේදී ඒ උතුරු නැගෙනහිර ඉන්න දැන් දකුණ ගත්තම හරි දකුණු පළාත හරි ඇල්ල ගත්තම වෙන්න පුළුවන් මේ ප්‍රදේශවල ටුවරිසම් යම් තාක් දුරකට දියුණු වෙලා තියෙනවා මොකද යන්න පුළුවන් කනෙක්ටිවිටි නිසා හැබැයි උතුරු ඒ ප්‍රදේශයේ ඉන්න ජනතාවටත් යම් ආදායමක් එකකින් උපයා ගන්න පුළුවන් හැබැයි උතුරු නැගෙනහිර ගත්තම මේ තත්ත්වේ නැහැ ඒක නිසා මේක ගැන සැලකිල්ල ගන්න ඕනේ විසවර මහා ඉංගුඩිය වඩකේම් කලකේම් පුරතලවිලේ ඉන්ද්‍ර සුට්ලා පයින්හිලුඩිය වැරහෙයි මිහොම් කුරේ වහිරක වඩ කලක මානතේ පුරතලවිලේ අරුගම්බේන ප්‍රදේශත්‍රේ අද ඔබර වැරඩමම අරසංගතුඩිය එඳ මෙච්චීමිල්ලම තොරචියාහ සුට්ලා පයින්හිල අද සර්ෆින් සේරදක වැරවාර ලනල් වඩක්ලේම් කලක්ලේම් ඉරක මේනේ මහානංගලේ පාත් මේනේ මහානංගලේ පාත්තල් පෝක්කවරත ඉන්ද්‍ර ප්‍රධානමාන ප්‍රතිනය හිරකිනරද යාල් මාවට්ටත්තේ පුරතලවිලේ යාල් පානත්තේ පුරතලවිලේ පලාලි විමාන නිලයේ මුඩාහ සිල සුට්ලා පයින්හිල වැරකුඩිය සූලිර කන මට්ටකලපේ පුරතලවිලේ මට්ටකල විමාන නිලයේ මියංගම් නිලයේ කඩන්දහලත්තේ ඉරඳද බට්ටකලප විමාන නිලයේත්තුකල් සිල උල්නාට්ටුකුලිය අද විමානංගල් වැරකුඩිය සූලිර ඉරඳන ඉන්ද්‍ර
මට්ටකල මාවට්ටු දෙකක් කාලයක් තියෙනවා
sorry
2 minutes
මට්ටකලප මාවට්ටුකුලියේ ඉඳ විමානංගල් වැරුවදලේ ஒரு விமானம் கூட அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் உடா வெறுவதை தராத காரணத்தினால் இன்று மட்டக்களப்பிலே சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கின்றது மட்டக்களப்பை பொறுத்தளவிலே ஓந்தாச்சி மடம் போன்ற பிரதேசங்களிலே இந்த கரையோர பிரதேசத்தை ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான ஒரு சுற்றுலா மையமாக அந்த பிரதேசத்தை மாற்றுவதற்கு பல முன்மொழிவுகளை நாங்கள் அரசாங்கத்திடம் வழங்கியிருக்கிறோம் கௌரவ அமைச்சரிடமும் இந்த மட்டக்களப்பிலே விசேடமாக ஓந்தாச்சி மடத்தை ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மையமாக மாற்றுவதற்கு நாங்கள் முன்மொழிந்திருக்கோம் ஆனால் இதுவரைக்கும் இந்த நடவடிக்கையும் இல்லை அரசாங்கத்தை பொறுத்தளவிலே இன்று உங்களுக்கு தெரியும் இன்று பெருமளவிலே பேசப்பட்ட ஒரு விடயம் விஎஃப்எஸ் என்ற ஒரு நிறுவனம் ஒரு தனி நிறுவனம் இன்று சுற்றுலா பயணிகளிடம் பெரிய அளவு ஒரு தொகை ஒரு நிதி மோசடி நடந்து கொண்டிருக்கு இதுக்கு பின்னுக்கு அரசாங்கத்திலே இருக்கும் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் சுற்றுலா பயணிகள் விசாவுக்கு சுற்றுலா பயணிகளாக இருக்கிற எவராக இருந்தும் இலங்கைக்குள் வருவதற்கு விசாவுக்கு அந்த கட்டணம் செலுத்தினால் அது அந்த விஎஃப்எஸ் என்ற திணைக்களம் ஊடாக அரசாங்கத்துக்கும் இல்லாம தான் போகுது அப்ப அரசாங்கத்துக்கும் இல்லாம வெளிநாட்டில் இருக்கிற வார விசா இல்ல இருந்து அறுவடை செய்யும் அந்த காசு எங்கே ஒரு களவு போறதாகத்தான் நாங்கள் எண்ண முடியும் ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவிலே சுற்றுலா பயணிகளை வைத்து நாங்கள் இந்த பிரதேசத்தை வடக்கு கிழக்கை கட்டியெழுப்புறதுக்கு இது ஒரு வழியாக கூட இன்று வரைக்கும் பார்க்க இல்லை என்றது மிகவும் ஒரு கவலையான விடயம் புலனர்வ மாவட்டத்திலே இருந்து அந்த புகையிறதை கூட மட்டக்களப்புக்கு வருகை தருவதற்கு 2 வருடங்களுக்கு முதல் நாங்கள் எடுத்த முயற்சியினூடாக அந்த விசேடமான எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மட்டக்களப்பு வந்து கொண்டிருக்கு ஆனால் மட்டக்களப்புக்கு வார அந்த ட்ரக்கை கூட இந்த ரயில்வே ட்ரக்கை கூட இதுவரைக்கும் அப்கிரேட் பண்ணாதே அதை ஒரு புனரமைப்பு செய்யாத நிலையிலே இன்று பயணிகள் சாதாரண பயணிகளும் பெரும் கஷ்டத்தில் போக வேண்டியதாக இருக்கின்றது அவசான் கருணம் அந்த வகையிலே உண்மையிலே இன்று மிக முக்கியமாக நான் இந்திய வெளிவார அமைச்சர் 20ஆம் தேதி வருகை தர இருக்கின்றார் என்று நாங்கள் செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில நிலத்தொடர்பை ஏற்படுத்துவது இல்லாட்டி ட்ரெயின் சேவை ஏற்படுத்துவது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் தென்னிந்தியாவிலே இருக்கும் அந்த மக்கள் எங்களுடைய சகோதர தமிழ் மக்கள் அந்த பிரதேசத்திலே இருந்து இலங்கைக்கு அந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்கள் தொகையினுடைய ஒரு சிறிய வீதம் கூட இலங்கைக்கு வந்தாலே வடக்கு கிழக்கில் இருக்கிற பொருளாதாரத்தை நாங்கள் சுற்றுலா பயணிகளாகவே கட்டியெழுப்ப முடியும் அந்த வகையிலே அரசாங்கம் இதிலே கவனத்தை செலுத்த வேண்டும் ஜனாதிபதி அவர்களும் பல இடங்களிலே இந்த நிலத்தொடர்பை ஏற்படுத்துவதை பற்றி பேசியிருக்கிறார் இதை மிக விரைவாக துரிதப்படுத்த வேண்டும் என்றது எங்களுடைய கருத்து ஏனென்றால்
இல்லாவிட்டால் இந்த ஏனைய பகுதியில் இலங்கையிலே இந்த சுற்றுலா பயணிகளூடாக கட்டியெழுக்கப்பட்டிருக்கும் இந்த வாழ்வாதாரங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் அந்த சுற்றுலா பயணிகளுடைய ஊடாக ஒரு வருமானம் உழைக்கக்கூடிய ஒரு வழியை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த வேணும். நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மாகாண சபைகளுக்காக அதிகாரங்கள் வழங்க வேண்டும் என்ற கருத்தை தொடர்ச்சியாக சொல்வதற்கான காரணம் இந்த மாகாணங்களின் ஊடாக நாங்களே எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்பலாம், எங்களுடைய பிரதேசத்தை சுற்றுலா பயணிகளுக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யலாம். ஆனால் அவசான் ஜனாதிபதி அவர்கள் இன்று கூட ஒரு சிறிய பெரும்பான்மையுடன் மாகாண சபை அந்த சட்டமூலம் புதிதாக ஒரு சட்டமூலம் கொண்டு வர தேவையில்லை. ஏற்கனவே கௌரவ சுமந்திரன் அவர் ஒரு தனிநபர் பிரேரணை ஒன்று பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். முதல் இருந்த மாகாண சபை தேர்தல் முறையிலே தேர்தல் நடத்தக்கூடிய வகையை அதை ஏற்படுத்தலாம். ஒரு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி ஆயத்தமாக இருக்கிற தமிழ் மக்களுடைய ஆதரவு அவருக்கு தேவை என்று சொன்னால் அவர் தன்னால தற்பொழுது செய்யக்கூடிய சில விடயங்களையாவது முதல் ஒரு செய்து ஒரு முன்னுதாரணமாக செய்து காட்ட வேண்டும். ஒரு சிறிய பெரும்பான்மையுடன் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான அந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த விடயத்தை கூட ஜனாதிபதி செய்யாமல் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று போவதற்கு தமிழ் மக்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறார் சொன்னால் அவர் தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றுவதுதான் தன்னுடைய நோக்கமாகவே கொண்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் என்ன முடியும். அந்த வகையிலே இது மிக ஒரு முக்கியமான ஒரு விவாதம். இந்த விவாதத்திலே பேசப்பட்ட சில விடயங்களை அரசாங்கம் உள்வாங்கி எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் மட்டுமல்ல இந்த முன்மொழிவுகளை ஏற்றுக்கொண்டால் இலங்கைக்கு ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை ஒரு பொருளாதாரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாட்டிலே இருக்கும் இந்த அரசாங்கம் ஜனாதிபதி ஏற்படுத்தலாம் என்றதையும் சொல்லி நேரம் தந்தமைக்கு எங்களுடைய பிரதி சபாநாயகருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள நன்றி.
භාවිතයේ කරවන්තුමා අද දින නියපත්‍රයේ විෂයාංක 1 ස්වභාවිකංගද
ආයි
විෂයාංක 2 ස්වභාවිකංගද
ආයි
විෂයාංක 3 ස්වභාවිකංගද
ආයි
විෂයාංක 4 ස්වභාවිකංගද
ආයි
විෂයාංක 5 ස්වභාවිකංගද
ආයි
විෂයාංක 6 ස්වභාවිකංගද
ආයි
විෂයාංක 7 ස්වභාවිකංගද
ආයි
විෂයාංක 8 ස්වභාවිකංගද
ආයි